எனக்கு வார்த்தையை காட்டிலும் மேலானது வேறொன்றுமே இல்லை என்றே நான் எண்ணுகிறேன். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். புதன்கிழமைகளில் ஒரு கால், ஞாயிற்றுக்கிழமைகளில், ஞாயிறு ஆராதனைகளில் ஒன்றில் போதகருக்கு ஒரு சிறு ஓய்வினை அளித்தால் நலமாயிருக்கும். அது அவருக்கு மிகவும் ஏற்றதாயிருக்கும். அப்பொழுது நாம் வேதாகமத்தில் ஒரு புத்தகத்தை எடுத்து பிரசங்கிக்கலாம் என்று எண்ணினேன். நாம் வழக்கமாகவே முன்பு அதை செய்துள்ளோம். சில சமயங்களில் நாம் அதன் பேரில் ஒரு வருடம் கூட தரித்திருந்திருக்கிறோம். நாம் ஒரு சமயம் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் பேரில் ஒரு வருடம் முழுமையாக தரித்திருந்ததை நான் நினைவு கூறுகிறேன். ஆனால் ஓஹோ என்ன, நாம் கற்றுக்கொண்ட அந்த காரியங்கள் அவைகள் எவ்வளவு அற்புதமானவர்களாக இருந்தன. அதன் பின்னர் நாம் தானியேலின் புத்தகத்திற்கு திரும்பிச் சென்று, இல்லை ஆதியாகம புத்தகத்தை இல்லை யாத்ராகமத்தை எடுத்து அதை அதிகாரத்திற்கு அதிகாரம் முழு வேதாகமத்துடன் இணைத்தோம். ஓஹோ எனக்கு அது பிடிக்கும். சற்று கழித்து நாம் எடுத்துக்கொள்ள போகிற, அதாவது கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாரேயானால், நாம் தொடர்ந்து சென்று நாம் இங்குள்ள சில உண்மையான ஆழமான காரியங்களுக்குள்ளாக, உண்மையில் ஆழமானவர்களுக்குள்ளாக செல்லலாம். அப்பொழுது நாம் வேத வாக்கியங்களினூடாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அதனை கொண்டு செல்லலாம். நான் வேத வாக்கியத்தை வேத வாக்கியத்தோடு ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன். அவிதமாகத்தான் அது இருக்க வேண்டும். அது ஒரு மகத்தான அழகான காட்சியாயிருக்கிறது. நாம் ஆய்ந்து படித்துக் கொண்டிருக்கும் இந்த புத்தகத்தில், ஓ, நாம் ரட்சிப்பு, தெய்வீக சுகமளித்தல், அற்புதங்கள், இரக்கங்கள் போன்றவற்றை இதில் அறிந்து கொள்ளப் போகிறோம். ஓ, இங்கே ஒவ்வொரு காரியமும் இதற்குள் வெளிப்படுகிறது. நான் கூட்டங்களுக்கு சென்றடைய வேண்டிய ஒரு ஸ்தலத்தினை நான் அடையும் போது, நான் ஒரு கூட்டத்திற்கு செல்லப்போவதும் ஒரு கூட்டத்திற்கு அழைக்கப்பட போவதையும் குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஏனென்றால் நான் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்யும்படி வழிநடத்தப்படுவதை உணரும் வரையில் நான் எந்த ஒரு காரியத்தையும் தீர்மானிக்கிறதில்லை. ஒரு கால் காலைக்கு முன்பு கலிபோர்னியாவிற்கோ, மெயின் என்ற இடத்திற்கோ, அல்லது எங்காவது அவர் என்னை எங்கே அழைக்கிறாரோ, அங்குதான் ஆகாய விமானத்தில் பறந்து செல்லலாம். அந்த காரணத்தினால்தான் நான் பெரிய நீண்ட பயணத்திட்ட விவரங்களை முன்னேற்பாடு செய்கிறதில்லை. ஏனென்றால் என்னால் அதை செய்ய முடியாது. என்னுடைய ஊழியம் அந்த விதமாக இயல்பாக அமைவதில்லை. அதாவது சற்று வித்தியாசமானதாயிருக்கிறது. இப்பொழுது நான் சிறிது ஓய்வெடுப்பதற்காகவே இங்கே வீட்டுக்கு வந்துள்ளேன். நான் கடந்த கூட்டத்தில் 20 பவுண்டுகள் எடை குறைந்து விட்டேன். சகோதரன் மெர்சியரும் சகோதரன் கோட் அவர்களும் சற்று முன்னர், சகோதரன் பிரணாம் அவர்களே, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை நாங்கள் கவனித்தோம். நீங்கள் உங்களுடைய முழு இதயத்தோடு இதற்குள்ளாக செயல்படுகின்றீர்கள் என்று கூறினார்கள். அதற்கு நான், உங்களுடைய முழு பலனையும், உங்களுடைய முழு ஆத்மாவையும், உங்களுடைய முழு இதயத்தையும், உங்களுடைய முழு சிந்தையையும், நீங்கள் பெற்றுள்ள ஒவ்வொரு காரியத்தையும், நீங்கள் பெற்றுள்ள எல்லா காரியத்தையும் கிறிஸ்துவுக்காக முன்னிலைப்படுத்தி செயல்படுத்துவதே நீங்கள் கர்த்தருக்காக சரியான விதமான ஒரு பணியை செய்ய முடிந்த ஒரே வழியாகும் என்று கூறினேன். எந்த காரியத்தையாவது நீங்கள் செய்து கொண்டிருக்கும் போது அதை சரியாக செய்யுங்கள், இல்லை என்றால் அதை செய்யவே செய்யாதீர்கள். பாருங்கள், அதனை அப்படியே விட்டுவிடுங்கள். நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருக்க வேண்டும் என்றிருந்தால் அப்பொழுது உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய திறமையை மற்றும் உங்களுடைய எல்லா காரியத்தையும், நீங்கள் கிறிஸ்துவுக்கென்று பெற்றுள்ள ஒவ்வொரு காரியத்தையும் முன்னிலைப்படுத்தி செயலாற்றுங்கள். நான் சற்று முன்னர் இந்த வாலிபனவரை கவனித்தேன். சகோதரன் பர்ன்ஸ், அது உங்களுடைய மனைவி இல்லையா? அந்த வாலிப தம்பதியினர் இசைக்கருவியை வாசித்துக் கொண்டும் பாடிக்கொண்டும் இருந்தனர். ஆனால் அது ஒரு கிண்ணறப்பெட்டியாய் இருக்கவில்லை, மேலும் அது ஒரு இசைப்பேடையாயும் இருக்கவில்லை. ஆனால் அது ஒரு விதமான கருவியாய் அவர்கள் நரம்பிசை கருவியினை எடுத்து கர்த்தருக்காக வாசிக்கிறார்கள். உங்களால் அப்படி இசைத்து பாட முடிந்தால் அது ஆத்துமாக்களை ஆயத்தம் பண்ணும். கவலைப்படாமல் ஏதோ ஒரு காரியத்தை செய்யுங்கள். உங்களால் சீட்டி அடிக்க முடிந்தால் நல்லது, சீட்டி அடியுங்கள். ஏதாவது ஒரு காரியத்தை செய்யுங்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்காக சாட்சி பகருங்கள். அல்லது ஏதாவது ஒன்றை செய்யுங்கள். நீங்கள் என்னெல்லாம் பெற்றுள்ளீர்களோ அவைகளை தேவனுடைய பணியில் உபயோகப்படுத்த அதனை முன்னிலைப்படுத்துங்கள். இப்பொழுது நாம் நீண்ட நேரம் தரித்திருக்கும்படி முயற்சிக்கப் போவதில்லை. ஏனென்றால் நான் உங்களுடைய பணியினை அறிந்துள்ளேன். நீங்கள் அதிகாலையில் எழும்ப வேண்டும். நான் ஒவ்வொரு நாள் காலையிலும் அணில் வேட்டைக்காக சென்று கொண்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு உண்மையை கூறுவேன். அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். நான் சற்று இளைப்பாறும்படிக்கு வீட்டுக்கு வந்துள்ளேன். நான் ஏறக்குறைய 4 மணிக்கே எழுந்து காற்றுக்குள்ளாக சென்று சற்று நேரம் வேட்டையாடிவிட்டு பின்னர் உறங்கச் செல்வேன். எனவே நான் மீண்டும் கொஞ்சம் எடை கூடியுள்ளேன். ஆகையால் கொஞ்ச காலம் ஓய்வெடுத்துக் கொள்வேன். கர்த்தருக்கு சித்தமானால் ஒவ்வொரு காரியமும் அருமையாக உள்ளது. சரி, இப்பொழுது நாம் நம்முடைய வேதாகமங்களை திருப்பப் போகிறோம். நீங்கள் ஒவ்வொரு இரவும் உங்களுடைய வேதாகமத்தை கொண்டு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்களால் முடிந்த அளவு அதை கொண்டு வாருங்கள். யாராவது சில பேரிடத்தில் வேதம் இல்லாமல் இருந்து அதே சமயத்தில் வாசிக்கும் பாகத்தை தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்று விரும்பினால், நாங்கள் இங்கு சிலவற்றை வைத்துள்ளோம். எனவே நாங்கள் இங்கு வைத்துள்ளதை வாயில் வரவேற்பாளர்களில் சிலர் அவைகளை எடுத்துக் கொடுங்கள். எவருக்கேனும் ஒன்று வேண்டுமா? நல்லது, உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். சகோதரன் டாக் அவர்கள் இங்கு வந்து இந்த வேதாகமங்களை பெற்றுக் கொள்வாரா என்று வியப்புறுகிறேன். நீங்கள் அங்கே சகோதரன் பேர்ன்ஸ் அவர்களுக்கு அருகில் நின்று கொண்டிருக்கிறேன். சகோதரன் பேர்ன்ஸ், சரிதானே? நான் அவர் ஏதோ கூறுவதை கேட்கிறேன். என்ன கான்ரேட், நான் அவரைத்தான் கூப்பிட்டேன். சகோதரன் நெவில், எனக்கு ஒரு கால் சரியாக கேட்காமல் இருக்கலாம். பேர்ன்ஸ் என்ற பெயரை நான் எப்படி கூப்பிட்டேன்? நான் அந்த மனிதனுடைய முகத்தை அறிந்துள்ளேன், ஆனால் என்னால் அவருடைய பெயரை சரியாக கூறி கூப்பிட முடியாமல் போய்விட்டது. உங்களுக்கு சற்று வயதாகும் போது உங்களுக்கே தெரியும், நான் ஒரு காரியத்தை கண்டறிகிறேன். அதாவது இந்த வேதாகமத்தை வாசிப்பதோ எனக்கு கடினமாக உள்ளது. ஆயினும் நான் வேதத்தை வாசிப்பதற்கு மூக்கு கண்ணாடி அணிந்து கொள்வதை குறித்து எண்ணி பார்ப்பதற்கே நான் வெறுப்பு கொள்கிறேன். ஆனால் அண்மையில் எனக்கு பார்வை குறைந்து கொண்டே இருப்பதை குறித்து நான் எண்ணி பார்த்தேன். எனவே நான் சாம் என்பவரை காண சென்றிருந்தேன். அப்பொழுது சாம் அவர்களோ, பில், எனக்கு தெரியவில்லை என்று கூறிவிட்டார். மேலும் நீங்கள் எதற்காக ஒரு சிறப்பு மருத்துவரை சந்திக்க நான் முன்னேற்பாடு செய்துள்ளேன் என்று கூறிவிட்டார். எனவே நான் அதற்காக லூயிவில்லுக்கு சென்றேன். அது கர்த்தருடைய சித்தமாய் இருந்திருக்க வேண்டும். ஒரு புகழ்வாய்ந்த சிறப்பு மருத்துவர். நான் அவருடைய பெயரை இப்பொழுது மறந்துவிட்டேன். ஆனால் அவரோ என்னுடைய புத்தகத்தை படித்திருந்தார். எனவே அவர், நீங்கள் திரும்பவும் எப்போதாவது ஆப்பிரிக்காவுக்கு செல்வீர்களேயானால் நான் உங்களோடு வர விரும்புகிறேன் என்று கூறினார். மேலும் அவர் தொடர்ந்து, அந்த ஆப்பிரிக்க ஜனங்களோ உங்களை நேசிக்கிறார்கள் என்றும், அவர்கள் மிகவும் மூட நம்பிக்கை உள்ளவர்கள், விசேஷமாக ஒரு கத்தியினை கொண்டு கூட வெட்டிக் கொள்வார்கள் என்றார். எனவே அவர்களுக்கு கண் படல அறுவை சிகிச்சைகள் மற்ற காரியங்கள் போன்றவற்றுக்காக நான் என்னுடைய வாழ்க்கையில் ஊழியத்துக்கென்றே 6 மாத காலம் செலவிட விரும்புகிறேன் என்று கூறினார். மேலும் அவர், நாம் ஒன்று சேர்ந்து செல்லக்கூடுமானால் அப்பொழுது நீர் அவர்களை அனுகூலமாகவே ஆதாயம் செய்யக்கூடும். அவர்களுக்கு கண் படல நோய்கள் மற்றும் கண் சிகிச்சைகள் தேவைப்படுமாயின் நான் இலவசமாக 6 மாத காலத்திற்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க விருப்பம் கொண்டுள்ளேன் என்றார். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் அவரை சந்திக்கும்படியான முன்னேற்பாடு செய்ய எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும் என்பதையோ நான் மறந்து போய்விட்டேன். நாங்கள் ஒரு சிறு அறையில் உட்கார்ந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது அங்கே பின்னால் இருந்த இருட்டு அறையில் ஒரு சிறிய சிகப்பு விளக்கு போடப்பட்டிருந்தது. ஏன், என்னால் அந்த எழுத்துக்களை வாசிக்க முடிந்தது. அப்பொழுது அது 20:20 என்று கூறப்பட்டது. என்னால் அதை வாசிக்க முடிந்தது. அதன் பின்னர் அவர் அதை 15:15 என்ற அளவில் திடீரென்று மாற்றினார். அப்பொழுது அதையும் என்னால் வாசிக்க முடிந்தது. பின்னர் 10:10 என்ற அளவிற்கு மாற்றி வைக்கப்பட்டது. அப்பொழுதும் என்னால் அதை வாசிக்க முடிந்தது. எனவே அவர், நல்லது, உங்களுடைய கண்களில் அதிகப்படியான கோளாறு கிடையாது என்று கூறினார். அப்பொழுது அவர் ஒரு தூரதரிசினி கண்ணாடியை வைத்திருந்தார். உங்களுக்கு தெரியுமா, அவர் அங்கே ஒரு சிறிய கருவியை, ஒரு சிறிய சாதனத்தை பின்னால் வைத்திருந்தார். அந்த பண்டைய தூரதரிசினி கண்ணாடிகள் எத்தனை பேருக்கு நினைவிருக்கிறது? நாம் புகைப்படங்களை உற்று நோக்கி பார்க்க வழக்கமாகவே பயன்படுத்துவோம். எனவே அவர், உங்களால் அதை வாசிக்க முடியுமா என்று கேட்டார். அதற்கு நானோ, ஆமையா, முடியும் என்றேன். அப்பொழுது அவர், அது எனக்காக வாசியுங்கள் என்றார். ஓ, அது ஏறக்குறைய அந்த விதமான ஒரு முழு பத்தியா இருந்தது. நான் அதை வாசிக்க துவங்கினேன். அப்பொழுது அவர் அதை அந்த விதமாக தூரமாய் மெல்ல மெல்ல இழுக்க துவங்கினார். அவர் கிட்டத்தட்ட இந்த அளவு ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு இழுத்தவுடன் நான் நிறுத்திவிட்டேன். அப்பொழுது அவர், என்னால் உங்களுக்கு ஒரு காரியத்தை கூற முடியும், நீங்கள் 40 வயதை கடந்து விட்டீர்கள் என்று கூறினார். அப்பொழுது நானோ, ஆம், அது உண்மையே, நீண்ட வருடங்களுக்கு முன்னமே நான் அதை கடந்து விட்டேன் என்றேன். அதற்கு அவரோ, நீங்கள் அதை கடந்து எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர், இயற்கையாகவே மானுட கண்ணானது உங்களுக்கு 40 வயதாகும் போது உங்களுடைய தலைமுடி நிறையாக மாறுவது போல உங்களுடைய கண்வீடியானது தட்டையாகிறது. இப்பொழுது நீங்கள் நீண்ட காலம் வாழ்வீர்களேயானால் அது மீண்டும் திரும்பி வந்துவிடும் என்றார். அவர், அதை 2வது பார்வை என்று அவர்கள் அழைக்கிறார்கள். ஒரு மானுடனுக்கு ஏறக்குறைய 40 வயதாகும் போது அது உண்மையாகவே அவர்களுக்கு உண்டாகும் என்றும், அப்பொழுது அவருடைய கண்களில் எவ்வித கோளாறும் இருக்காது என்றும் கூறினார். என்னிடத்திலிருந்து ஒரு முடி கீழே தரையிலே விழுந்து கிடக்குமேயானால் என்னால் அதை பார்க்க முடியும். அதன் பின்னர் அவரோ, இப்பொழுது நீங்கள் வேதாகமத்தை வாசியுங்கள் என்று கூறி அதை உங்களிடத்திலிருந்து சற்று தூரமாக தள்ளி வைத்து படியுங்கள் என்றும், சற்று கடித்து நீங்கள் உங்கள் கரத்திற்கு 8வது தூரத்தில் வைத்து உங்களால் படிக்க முடிகிறதா என்று பாருங்கள் என்றும் கூறினார். ஆகையால் அவர் ஒரு மூக்கு கண்ணாடியை எனக்கு ஆயத்தம் செய்து அதனுடைய அடிப்பகுதியினால் உங்களால் வாசிக்க முடியும், அது வாசிப்பதற்காகவே என்றும் கூறினார். மேலும் அவர், இப்பொழுது உங்களுடைய பிரசங்கப்பீடத்திலிருந்தே வாசிக்கலாம் என்றார். உங்களுக்கு தெரியுமா, அவர் என்னை இங்குள்ள மிக உயர்ந்த மதிப்பு வாய்ந்த பிரசங்கமார்களில் ஒருவர் என்றே எண்ணிக்கொண்டார். எனவே அந்த கண்ணாடியின் மேல்பாகம் வழக்கமாக பொருத்தப்படுகிற கண்ணாடியாயும் அதன் கீழ்பாகமோ ஒருவிதமாக அறுத்து பிரிக்கப்பட்டு நான் மிக நெருக்கமாக படிக்க முடிந்த அளவு பொருத்தப்பட்டிருக்கிறது என்று கூறினார். உங்களுக்கு தெரியுமா, நானும் அதை அணிந்து கொள்ளவே இருக்கிறேன். நான் வெறுக்கிறேன். இப்பொழுது வேதாகம போதனையில் இன்றிரவு நான் புதிய ஏற்பாட்டு பகுதியை எடுத்துள்ளேன். எனவே அதுவோ நான் காலின் சென்ற அச்சக பிரிவினரின் மூலம் அச்சடிக்கப்பட்ட அந்த புதிய ஏற்பாட்டு பகுதியை வைத்துள்ளேன். இது நல்ல வடிவத்தில் உள்ள எழுத்துக்களை கொண்டு அச்சிடப்பட்டுள்ளது. ஆனால் இப்பொழுது எனக்கு மற்றொரு முறை திரும்ப பார்வை குறைவு உண்டாகும் பொழுது நான் அந்த பழைய நண்பர்களிடமே சென்று நான் வாசிக்கும்படியான ஒன்றை அவரிடத்திலிருந்தே பெற்றுக் கொள்வேன். ஆனால் அது என்னவா இருந்தாலும் என்னால் இன்னமும் படிக்க முடிந்த ஒன்றை நான் வைத்திருக்கிறபடியால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் பெற்றுள்ள எதுவாயினும் என்னால் முடிந்த அளவு ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுடைய மகிமைக்கென்று ஒவ்வொருவருக்கும் அளிக்கப் போகிறேன். எனவே அவர் அந்த முதுமை என்ற அறிகுறியே நீக்கி போடுவார் என்று நான் நம்புகிறேன். என்னுடைய முதுமையை அகற்றி போடும்படிக்கு என்னால் அவரிடம் கேட்க முடியாது. ஆம், அந்த ஒரு காரியத்தை நாம் யாவரும் பெற்றுக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் அதனூடாக செல்லத்தான் வேண்டும். நான் முன்பு இருந்ததை போன்ற இங்கு மேடையின் மேல் நிற்கிற ஒரு சிறு பையனாக இருக்கவில்லை என்பதையும் நான் அறிவேன். எனக்கோ 48 வயது ஆகிவிட்டது. சகோதரன் மைக் அவர்களே, சற்று யோசித்து பாருங்கள். இன்னும் 2 வருடங்களில் 50 வயதாகிவிடும். என்னால் அதை நம்ப முடியவில்லை. நான் ஏறக்குறைய 2 ஆண்டுகளுக்கு முன்னரே நான் அந்த 20 கடந்து விட்டேன் என்பதை ஒருபோதும் நான் அறியாதிருந்தேன். அது உண்மை. சரியே, என்னால் அதை நம்ப முடியவில்லை. அதே சமயத்தில் அந்த கண்ணாடியை நோக்கி பார்க்கும் வரையில் என்னால் அதை நம்பவே முடியவில்லை. அதன் பின்னரே நான் அந்த முழுமையை அறிந்து கொண்டேன். ஆனால் நான் வாழ்க்கையில் எப்போதும் உணர்ந்ததை போன்று அவ்வளவு நன்றாகவே இருப்பதை உணர்வது போன்று காணப்படுகிறேன். நான் அதற்காகவும் கூட நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். எல்லா துதியும் தேவனுக்கே உண்டாவதாக. இப்பொழுது நாம் எபிரேயின் புத்தகத்தையே ஆய்ந்து படித்துக் கொண்டிருக்கிறோம். ஓ, அது வேதாகம புத்தகங்களிலேயே மிகவும் ஐஸ்வர்யமான ஒன்றாயும் மிக ஆழமான ஒன்றாகவும் உள்ளது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உண்மையாகவே இந்த புத்தகம் ஒரு தேவன் அனுமதி பாறையானால் நாம் இந்த புத்தகத்தில் பெற்றுக்கொள்ளப் போவது என்னவென்றால், நாம் எல்லா நேரத்திலும் தேவனுடைய துதிகளை கூறி ஆரவாரமிடும் அளவிற்கு நாம் தங்க கட்டிகளை கண்டறிவோம் என்றே நான் நம்புகிறேன். உண்மையாகவே எபிரேய புஸ்தகம் என்னவாய் இருக்கிறது என்றால், அது வேதாகம பொருளை தெளிவாக விளக்குபவரான மகத்தான பரிசுத்த பவுலினால் எழுதப்பட்டது என்று எண்ணப்படுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக இந்த உலகம் பெற்றுள்ள மிக சிறந்தவர் அவரே என்று நான் யூகிக்கிறேன். பவுல் பழைய ஏற்பாட்டிலிருந்து அதை வேறுபிரித்துக் கொண்டிருந்தான். இப்பொழுது பவுல் உண்மையாகவே ஒரு வேத ஆசிரியராயிருந்தான். அப்பொழுது பழைய ஏற்பாட்டு புத்தகம் மாத்திரமே எழுதப்பட்டு வேதம் என்று அழைக்கப்பட்டது. எனவே அவன் பழைய ஏற்பாட்டை வேறுபிரித்து பழைய ஏற்பாடு ஒரு நிழலாய் இருப்பதையும் அல்லது புதிய ஏற்பாட்டிற்கு ஒரு மாதிரியாய் இருப்பதையும் எபிரேயர்களுக்கு காண்பிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தான். நாம் ஒரு கருத்தின் பேரில் சரியாக அங்கேயே 3 மாதம் வீட்டிலேயே தங்கி தியானிக்க முடியும். நம்மால் நம்முடைய வேதாகமங்களில் திரும்பிச் சென்று பார்க்க முடிந்தால் நலமாயிருக்கும். உண்மையாகவே நாம் எபிரேயர் 1 அதிகாரத்தின் பேரில் தான் இருக்கிறோம். ஆனால் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்திற்கு திரும்புவோமேயானால் எப்படி பழைய ஏற்பாடு நிழல்களாய் உள்ளன என்பதை நீங்கள் மீண்டும் அதை சரியாக காணலாம். நீங்கள் உங்களுடைய பென்சில்களை வைத்துக் கொண்டு வேத வாக்கியங்களை குறித்துக் கொள்ளப் போவதாக இருந்தால் நலமாயிருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 11 அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீ வானத்தில் நின்று கொண்டிருந்தாள் என்றும், அவள் சூரியனை அணிந்திருந்தாள் என்றும், அவள் பாதங்களின் கீழே சந்திரன் இருந்தது என்பதையும் யோவான் பத்மத்தீவில் இருந்தபோது கண்டான் என்பதை நாம் கண்டறிகிறோம். அந்த ஸ்திரீ பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அவள் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள். அந்த பிள்ளை பிறந்தவுடனே அதை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. அந்த பிள்ளை பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அந்த ஸ்திரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனாள். அங்கே அவள் ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமுமாக அல்லது பாதிக்காலம் போஷிக்கப்பட்டாள். இப்பொழுது ஸ்திரீயானவள் சபைக்கு பிரதிநிதித்துவமாயிருந்தாள். அவள் பெற்றெடுத்த பிள்ளையோ கிறிஸ்துவாயிருந்தது. அவளுடைய பாதத்துக்கு கீழே இருந்த சந்திரனோ நியாயப்பிரமாணமாயிருந்தது. அவள் தலையில் அணிந்திருந்த சூரியனோ கிருபையாயிருந்தது. அவளுடைய கிரீடத்தில் இருந்த 12 நட்சத்திரங்கள் 12 அப்போஸ்தலர்களாயிருந்தனர். அங்கேதான், அதாவது 12 அப்போஸ்தலர்கள் மகிமையாய் இல்லை, புதிய ஏற்பாட்டின் கிரீடமாயிருந்தனர். புரிகிறதா? போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமே இல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போடக்கூடாது. புரிகிறதா? புதிய ஏற்பாட்டின் அஸ்திபாரமாகிய அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தல உபதேசங்கள் புதிய ஏற்பாட்டின் கிரீடமாக கண்டறியப்படுகிறது. சந்திரன் சூரியனின் நிழலாய் உள்ளது. சூரியன் பூமியின் பின் இருக்கும் போது தன்னுடைய ஒளியை பிரதிபலிக்கிறது. சந்திரனோ இரவில் நடந்து செல்லும்படியான ஒளியை தருகிறது. நாம் இங்கே என்ன ஒரு அழகான காட்சியை பெற்றுள்ளோம்! மற்றொரு அழகான காட்சி, சூரியன் கிறிஸ்துவையே பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. சந்திரனோ சபையை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. அவைகள் கணவனும் மனைவியையும் போன்றிருக்கின்றன. கிறிஸ்து இல்லாத நேரத்தில் சபையானது கொஞ்சம் ஒளியை, சுவிசேஷத்தை பிரதிபலிக்கிறது. சூரியன் மீண்டும் உதயமாகும் வரை அது நடப்பதற்குரிய வெளிச்சமாய் உள்ளது. ஆகையால் சபையும் குமாரனும் போலவே சூரியனும் சந்திரனும் ஒன்றாய் கலந்துள்ளன. புரிகிறதா? சந்திரன் சூரியனின் ஒரு பாகமாயிருக்கிறது. சபை கிறிஸ்துவின் ஒரு பாகமாயிருக்கிறது. கிறிஸ்து இல்லாமல் இருக்கும் போது சபையானது அவருடைய ஒளியை பிரதிபலிக்கிறது. ஆகையால் சந்திரன் பிரகாசிப்பதை நாம் காணும் போது நிச்சயமாகவே சூரியன் எங்கோ பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது என்பதையே அது தெரிவிக்கிறது. சபையானது கிறிஸ்துவின் ஒளியை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிற வரையில் கிறிஸ்து எங்கோ ஜீவனோடு இருக்கிறார். ஆமென். அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது நியாயப்பிரமாணமோ கிருபைக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. ஆனால் நியாயப்பிரமாணமானது அதில் ரட்சிக்கும் வல்லமையை கொண்டிருக்கவில்லை. நியாயப்பிரமாணம், அதாவது நியாயப்பிரமாணம் ஒரு காவல்காரனாக இருந்தது. அது உங்களை சிறைச்சாலைக்குள்ளாக போடுகிற காவல்காரனாக இருந்தது. ஆனால் நீங்கள் பாருங்கள், உங்களை அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே எடுக்க கிருபை தேவைப்பட்டது. புரிகிறதா? ஆகையால் கிறிஸ்துவின் ரத்தம், சுவிசேஷம் நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்கிறது. நியாயப்பிரமாணம் நம்மை பாவிகளாக்குகிறது. நியாயப்பிரமாணமோ, நீ ஒரு பாவி, நீ திருடாதிருப்பாயாக, நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, நீ பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று மாத்திரமே கூறிற்று. பார்த்தீர்களா? அதுவோ நீ தவறாயிருக்கிறாய் என்றும், நீ குற்றவாளியாய் இருக்கிறாய் என்று கூறுகிற ஒரு காவல்காரனாய் இருக்கிறது. ஆனால் சுவிசேஷமோ நற்செய்தியாய் இருக்கிறது. நம்முடைய தப்பிதங்களில் இருந்தும் நியாயப்பிரமாணத்தின் மீறுதல்களில் இருந்தும் நம்மை ரட்சிக்கவே கிறிஸ்து மரித்தார். நம்மை மீட்டெடுக்கவே கிறிஸ்து மரித்தார். இப்பொழுது பவுல், அவன் மனமாற்றம் அடைந்தவுடன் அவன் எந்த வேதசாஸ்திர பள்ளிக்கும் சென்று ஒருபோதும் கலந்தாலோசிக்கவே இல்லை. மற்றெந்த ஊழியக்காரனிடத்திலும் கலந்தாலோசிக்கவே இல்லை. ஆனால் நீங்கள் கவனித்து பார்த்தீர்களா, அவன் அரபு தேசத்திற்கு சென்று அங்கு அரேபியாவில் 3 வருடங்கள் தங்கியிருந்தான். இப்பொழுது இது என்னுடைய அபிப்பிராயமாய் உள்ளது. அதாவது இப்பொழுது நாம் இதை குறித்த ஒரு பின்னணியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதே நாம் அது எப்படிப்பட்ட உண்மையாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வோம். இன்றிரவு முதல் பாடமாக நாம் நம்முடைய பின்னணியை பற்றி எடுத்துக் கொள்வோம். இப்பொழுது பவுல் அப்பேற்பட்ட ஒரு வேத ஆசிரியராக இருந்தான். ஏனென்றால் அவன் மகத்துவமும் எல்லா நேரத்திலும் புகழ்பெற்று விளங்கிய கமாலியேலின் கீழ் கற்பிக்கப்பட்டிருந்தான். அவன் அந்த நாளில் அறியப்பட்டவர்களிலேயே மிகச் சிறந்த ஒருவனாயிருந்தான். அவன் நியாயப்பிரமாண மற்றும் தீர்க்கதரிசிகளின் மகத்தான ஆசானாய் விளங்கினான். ஆகையால் பவுல் அந்த காரியங்களில் நன்கு பயிற்றுவிக்கப்பட்டிருந்தான். இந்த விதமாக பிடிக்கும் இந்த மகத்தான வெளிப்பாட்டை தன்னுடைய இதயத்தில் உத்தமமாய் உடனாய் இருந்தான். மேலும் அவன் ஒரு கொலைகாரனாய் ஸ்தேவானுடைய மரணத்திற்கு சம்மதம் தெரிவித்திருந்தான். ஸ்தேவான் கல்லெறிகுண்டு மறிப்பதை கண்டிருந்தான். ஸ்தேவான் தன்னுடைய கரங்களை வானத்தை நோக்கியவாறு உயர்த்தி, வானங்கள் திறந்திருக்கிறதை நான் காண்கிறேன் என்றும், இயேசுவானவர் தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறதையும் நான் காண்கிறேன் என்று கூறின போது, அது அடுத்தபடியாக பவுலை பிடித்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். மேலும் அவன், பிதாவே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்றான். பின்னர் அவன் நித்திரையடைந்தான். நீங்கள் அதை குறித்து கவனித்தீர்களா? அவன் ஒருபோதும் மறிக்கவில்லை. அவன் நித்திரையடைந்தான். அதாவது இவ்விதமாக அடுத்தடுத்து எரிந்த கற்களின் வேதனையை அவன் உணர்ந்திருப்பான் என்று நான் நம்பவில்லை. அவனோ தன்னுடைய தாயின் மடியில் இருந்த ஒரு குழந்தையைப் போல நித்திரையாயிருந்தான். ஸ்தேவான் தேவனுடைய கரங்களில் நித்திரையடைந்தான். பவுலை குறித்த ஏதோ ஒன்று உண்டாயிருந்தபடியால் அது அவனை அடுத்தபடியாக பற்றி கொண்டது. அதன் பின்னர் அவன் அதனை எதிர்த்து போரிடுகிற எந்த மனிதனையும் குற்றவாளி என நிர்ணயித்து தண்டனை வழங்க அவன் பிரதான ஆசாரியனிடத்திலிருந்து சில கடிதங்களை பெற்றிருந்தான். மேலும் அந்த சத்தமிட்டுக் கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களையும், அந்த முரண்பாடான கொள்கைகளை உடைய வேத புரட்டர்களை நான் கைது செய்வேன் என்று கூறியிருந்தான். அவர்கள் அவ்வாறு கருதப்பட்டனர். நாம் இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களை என்னவென்று அழைக்கிறோம் என்றால், தீவிர மதவெறியர் அல்லது அதை போன்ற ஏதோ ஒன்றாக அழைக்கிறோம். அதாவது அதிகமாக சத்தமிட்டு குழப்பத்தை உண்டாக்குகிறவர்கள் அவர். நாம் அங்கு சென்று அதை சரி செய்வோம் என்கிறோம். அவன் தன்னுடைய ஒரு சிறிய பண்டைய பாதையில் சென்று கொண்டிருந்தான். நாம் பயணிப்பது போன்ற பெரிய நெடுஞ்சாலையில் அல்ல. பாலஸ்தீனாவில் அந்த பாதைகளோ அவ்வாறு இருந்த, அதாவது ஒரு காடுகளில் கால்நடைகள், பசு, ஆடுகள், குதிரைகள், கழுதைகள் மற்றும் ஒட்டகங்கள், மலைகளில் மேலேறி செல்கிற வழித்தடத்தை போன்ற சிறு பாதைகள் அமைந்திருந்தன. ஒரு நாள் மதிய வேளையில் பவுல் தன்னுடைய பாதையில் டமஸ்கோவிற்கு சென்று கொண்டிருந்த போது ஒரு பெரிய பிரகாசமான வெளிச்சம் அவனை தாக்கி கீழே தரையிலே விட தள்ளிற்று. பவுலை தவிர வேறு யாரும் அதை காணவில்லை. நீங்கள் அதை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுது இங்கே இது தனிப்பட்டதல்ல, ஆனால் நாம் இந்த பின்னணிக்குள்ளாக முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். எனவே அது அதே மாறாத இயேசு என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இப்பொழுது அவர் இங்கே பூமியின் மேல் இருந்தபோது, நான் தேவனிடத்திலிருந்து வந்தேன், நான் மீண்டும் தேவனிடத்திற்கு போகிறேன் என்றார். இப்பொழுது அவர் இஸ்ரவேல் புத்திரரை வழிநடத்தின போது அவர் அக்கனிஸ்தம்பமாயிருந்தார். அவர் மாம்சமானார். அதன் பின்னர் அவர் மீண்டும் அதே அக்னிஸ்தம்பத்திற்கு திரும்பிச் சென்றார். அவர் பவுலை டமஸ்குவிற்கு போகும் வழியில் சந்தித்த போது அவர் அந்த அக்னிஸ்தம்பமாய், அந்த ஒளியாய், பாருங்கள், ஒரு மகத்தான ஒளியாய் இருந்தார். பவுலோ, நான் துன்பப்படுத்துகிறதாக கூறுகிற நீர் யார் என்று கேட்டான். அதற்கு அவரோ, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அந்த ஒளியே என்றார். ஓ, அவர் அற்புதமானவர் அல்லவா? அவர் இன்றிரவு இங்கே நம்மோடு இருக்கிறார். அவருடைய புகைப்படமோ அங்கே எடுக்கப்பட்டது. அதே காரியம் பாருங்கள், அக்னி ஸ்தம்பம், ஒளி. அவர் இருந்த விதமாகவே இன்றைக்கும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவரோடு இருந்த மனுஷரோ அந்த ஒளியை காணவில்லை, ஆனால் அதுவோ அதே விதமாக அங்கே இருந்தது. அதே பலன்களை தருகிறது. இப்பொழுது யாரேனும் இந்த கட்டடத்தில் கிறிஸ்துவை காண முடியுமா? எவருமே அவரை காண முடியாதே. நிச்சயமாக அதுதான் அங்கே சம்பவித்தது. ஒரு இரவு பேதுரு சிறைச்சாலையில் இருந்தபோது கூட அதுவே சம்பவித்திருந்தது. அந்த ஒளி சிறைச்சாலைக்குள்ளாக வந்து பேதுருவை தொட்டு எழுப்பி உட்புற காவலர் பக்கத்தில் நடக்க செய்து, வெளிப்புற காவலர் அருகே நடக்க செய்து, வாசலண்டை நடக்க செய்து, பிரதான வாசலையும் நகர வாசலையும் கடந்து போகும்படி செய்தது. பேதுருவோ, நான் சொப்பனம் கண்டு கொண்டிருக்க வேண்டும் என்றான். ஆனால் அவன் சுற்றுமுற்றும் பார்த்தபோது அந்த ஒளியானது போய்விட்டிருந்தது. கிறிஸ்து அந்த ரித்திய ஒளி, அதோ அவர் இருக்கிறார். கவனியுங்கள், நாம் இதை குறித்து பேசுகின்றபடியால் மற்றொரு காரியம் அப்படியே என் சிந்தனைக்கு வந்துள்ளது. ஆனால் கிழக்கே இந்தியாவிலிருந்து வந்த வனசாஸ்திரிகள் மாதக்கணக்காக பள்ளத்தாக்குகளினூடாகவும் வனாந்திரங்களினூடாகவும் கடந்து அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து வந்தனர். அந்த நட்சத்திரமோ எல்லா வானிலை ஆய்வுக் கூடங்களையும் கடந்து சென்றது. அந்த நாட்களில் அவர்கள் நட்சத்திரங்களை கொண்டே இரவு நேரத்தை கணக்கிட்டு வந்தனர். ஆயினும் எந்த சரித்திரக்காரனுமே அல்லது வேறு யாருமே இந்த வானசாஸ்திரிகளை தவிர அந்த நட்சத்திரத்தை ஒருபோதும் குறிப்பிட்டு கூறினதே இல்லை. அவர்களை காணும்படிக்கு அது சுட்டிக்காட்டப்பட்டதாக இருந்தது. ஆகையால் நீங்கள் காண்கிற காரியங்களை மற்ற நபர் காணாமல் இருக்கலாம். உங்களுக்கோ அது ஒரு உண்மையாயிருக்கிறது. அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடிகிறதில்லை. ஒரு மனமாற்றத்தை போன்றே நீங்கள் மனமாற்றமடைந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவித்து மகிழ்ந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை அப்படியே பருக முடியும். உங்களுக்கு அடுத்துள்ள நபரோ, நான் ஒரு காரியத்தையும் காணவில்லையே என்று கூறுவான். பார்த்தீர்களா? புரிகிறதா? அதுதானது. அதாவது நான் அதை புரிந்து கொள்ளவில்லை, அது எதை குறித்தது என்றே நான் புரிந்து கொள்ளவில்லை என்று கூறுவான். நல்லது. அவன் அதை சற்றேனும் புரிந்து கொள்ளவில்லை, அவ்வளவுதான். அங்குதான் உங்களுடைய காரியமே உள்ளது. இப்பொழுது கவனியுங்கள், பவுல் தன்னுடைய பாதையில் சென்று கொண்டிருந்தான். இந்த பெரிய அனுபவம் அவனுக்கு சம்பவித்தவுடனே இப்பொழுது அவன் திருப்தி அடையவில்லை. இப்பொழுது அதுவே பவுலை மிகச்சிறந்தவனாக்குகிறது. இன்றிரவிற்கான நம்முடைய பாடம் ஆழமானதல்ல, அது ஒரு மேலோட்டமான ஒரு பாடமாகவே அமைந்துள்ளது. ஆனால் ஓ, சற்று கடித்தோ நாம் அதை ஆழமாக பார்க்க உள்ளோம். ஆனால் இதுவோ மிகவும் மேலோட்டமான ஒரு பாடமாகவே உள்ளது. ஆனால் இது வெறுமன துவக்கமாய் உள்ளது. அதே சமயத்தில் ஒரு காரியம் என்னவென்றால், அது இயேசு கிறிஸ்துவை உயர்த்துகிறதாய் உள்ளது. பவுல் துவங்குகிறான். பவுல் இதை செய்வதற்கு முன்னரே அவன் ஒரு வேத பண்டிதனாயிருந்தான். ஒரு வேத பண்டிதன் ஒருபோதும் தன்னுடைய கோட்பாட்டை அனுபவங்களின் மேல் ஆதாரப்படுத்த மாட்டான். இல்லை ஐயா, அவர்கள் ஒருபோதும் தங்களுடைய கோட்பாட்டை அனுபவத்தின் மேல் ஆதாரப்படுத்த மாட்டார்கள். உங்களால் ஒரு விதமான அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும், ஆனால் அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாயிருக்க வேண்டும். உண்மையே. இப்பொழுது பழைய ஏற்பாட்டில் அவர்கள் ஒரு செய்தியை அறிந்து கொள்ளக்கூடிய மூன்று வடிகளை உடையவர்களாயிருந்தனர். முதலாவது நியாயப்பிரமாணம், அது நியாயப்பிரமாணமாயிருந்தது. அதன் பின்னர் அவர்கள் ஒரு தீர்க்கதரிசியை உடையவர்களாயிருந்தனர், ஒரு சொப்பனக்காரன். அவர்கள் ஊரின் தும்மிமை உடையவர்களாயிருந்தனர். இப்பொழுது அது சற்று ஆழமானதாயிருக்கலாம். ஊரின் தும்மிம் என்பது ஆரோன் தன்னுடைய மார்பில் அணிந்திருந்த மார்பதக்கமாயிருந்தது. அதில் 12 கற்கள் இருந்தன. வஜ்ரக்கல், பதுமராகம், மாணிக்கம் போன்றவைகளாகும். அவை மார்பதக்கத்தில் இருந்த பெரிய 12 கற்களாயிருந்தன. எனவே அது ஒவ்வொரு கோத்திரத்திற்கும், இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்குமே அவன் பிரதான ஆசாரியனாய் இருந்தான் என்பதையே காண்பிக்கிறது. இந்த மார்ப்பதக்கம் சபையில் இருந்த ஒரு தூணில் தொங்கவிடப்பட்டிருந்தது. ஒரு தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் உரைத்த போது அது சரியா அல்லது தவறா என்று நிச்சயப்படுத்திக் கொள்ள அது அவர்களுக்கு தேவைப்பட்டது. தீர்க்கதரிசிகள் அல்லது சொப்பனக்காரர்கள் இந்த ஊரையும் தும்மி முன்னால் நின்று அவன் தன்னுடைய சொப்பனத்தையோ அல்லது அவனுடைய தரிசனத்தையோ அவன் என்ன கண்டானோ அதை அவன் கூறினான். அப்பொழுது அந்த புனிதமான ஒளி அதிலிருந்து எழும்புமேயானால், ஓ, உங்களுக்கு அது புரிகிறதா? தேவன் எப்பொழுதுமே இயற்கைக்கு மேம்பட்ட மண்டலத்தில் வாசமணினார். எல்லா கற்களிலிருந்தும் ஒன்று திரண்டு எழும்புகிற அந்த ஒளியானது இந்த சத்தம் புறப்பட்டு செல்லும் வரைக்கும் அந்த கற்கள் சாதாரணமாகத்தான் இருக்கும். ஆனால் சத்தமானது அந்த கற்களில் பட்டவுடனே அது இயற்கைக்கு மேம்பட்டதா இல்லாமல் இருந்தால் அந்த மார்ப்பதக்கம் செயலற்ற முறையில் இருக்கும். ஆனால் அந்த சத்தம் இயற்கைக்கு மேம்பட்டதா இருந்தால் அந்த ஒளிகள் ஒன்று சேர்ந்து வானவில் நிறத்தை பிரதிபலிக்கும். ஆமென். அப்பொழுது அதுவோ இது என்னுடைய தீர்க்கதரிசி, அந்த சொப்பனம் என்னிடத்திலிருந்து வந்தது என்று தேவன் பேசுகின்றதா இருந்தது. அவர்களதை ஊரியும் தும்மியின் படியே நியாயந்தீர்த்தனர். சவுல் பின்மாற்றம் அடைந்த போது நினைவிருக்கிறதா? அப்பொழுது அவன் எந்த ஒரு சொப்பனத்தையும் பெற்றுக் கொள்ள முடியவில்லை என்று கூறினான். தீர்க்கதரிசி சாமுவேலும் மரித்து போயிருந்தார். எனவே வேறு வழியே இல்லாதிருந்தது. ஆகையால் சவுல் ஊரிமினாலாவது எனக்கு உத்தரவாளவில்லை என்று கூறினான். எந்த ஒரு மறு உத்தரவும் இல்லாமல் இருந்தது. சவுல் ஊரி முன்பாக நின்றான். அவனுடைய வார்த்தைகள் மரித்து போனவர்களாகவே இருந்தன. புரிகிறதா? தேவன் அவனை புறக்கணித்து விட்டார். அந்த ஊரீம் தும்மீம் ஆரோனுடைய ஆசாரித்துவத்தின் ரூபகாரப்படுத்ததாயிருந்தது. ஆரோன் மரித்த பிறகு மோசே அந்த மார்ப்பதக்கம் தூணிலே தொங்கிக் கொண்டிருந்தது. இயேசு மரித்த போது ஆரோனுடைய ஆசாரியத்துவம் நிறுத்தப்பட்டது. இப்பொழுது கிருபையிலிருந்து நியாயப்பிரமாணம் வேறு பிரிக்கப்பட்டது. ஆனால் நாமோ இன்னமும் ஒரு ஊரீம் தும்மீமை பெற்றுள்ளோம். பவுலதை உபயோகப்படுத்திக் கொண்டிருந்தான். புரிகின்றதா? இன்றைக்கு ஊரீம் தும்மீம் என்பது தேவனுடைய அழிவில்லாத நித்திய வார்த்தையாகும். புரிகிறதா? இந்த புஸ்தகத்திலிருந்து யாராகிலும் எதையாகிலும் எடுத்து போட்டால் அல்லது அதனோடு எதையாகிலும் கூட்டினால் தேவன் இந்த புஸ்தகத்திலிருந்து அவனுடைய பங்கை எடுத்து போட்டு இதில் எழுதியிருக்கிற வாதைகளை அவன் மேல் கூட்டுவார். இதற்கு புறமே இருக்கிற எந்த காரியமும் எனக்கு வேண்டாம், ஆனால் இதிலுள்ள யாவும் எனக்கு வேண்டும். அந்த விதமான சபைதான் நமக்கு தேவை. எல்லா காரியங்களுமே வார்த்தையினால் நிரூபிக்கப்பட வேண்டும். அந்த காரணத்தினால் தான் நான் அண்மையில் பெந்தேகோஸ்தே ஜனங்கள் மத்தியில் உண்டான வீழ்ச்சியை கண்டுபிடித்தேன். ஏனென்றால் உங்களுடைய கரங்களிலிருந்து என்னை வழிந்தோடுவது அல்லது உங்களுடைய முகத்திலிருந்து ரத்தம் வருவதே நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டதற்கான ஒரு அடையாளம் என்று கூறுகிறதை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அது வேத பிரகாரமானதும் அல்ல. எனவே என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது தேவனுடைய வார்த்தையிலிருந்து வந்தாக வேண்டும். இப்பொழுது பவுல் அவன் வார்த்தையை அப்படியே நேசித்தான். ஆகையால் அவன் பெற்றிருந்த இந்த மகத்தான அனுபவத்தை குறித்து சாட்சி பகரும் முன்பு அவன் எகிப்திற்கு சென்று 3 வருட காலம் தங்கியிருந்தான். அது 3 வருடங்கள். 3 வருடங்கள் எகிப்தில் இருந்தான் என்று நான் நினைக்கிறேன். அவன் என்ன செய்தான் என்று நான் நம்புகிறேன் என்பது உங்களுக்கு தெரியுமா? அவன் பழைய ஏற்பாட்டை எடுத்துக்கொண்டு அது உண்மையாகவே முற்றிலும் மேசியாவாய் இருந்தது என்பதை பழைய ஏற்பாட்டினூடாகவே ஆராய்ந்து கண்டறிந்தான். எனவே அவன் வேதாகமத்தின் மூலமாக தன்னுடைய அனுபவத்தை நிரூபிக்க வேண்டியதாயிருந்தது. ஆமேன். ஓ என்ன, அவன் சிறைச்சாலையில் இருந்தபோது அவனை கவனித்து பாருங்கள். நீங்கள் கவனித்து பாருங்கள். பவுல் நீண்ட காலமாக அங்கே சிறைச்சாலையில் இருந்தபோது அவனுடைய ஜீவியத்தில் ஒரு நேரம் உண்டாயிருந்தது. எனவே அவன் எபேசியரின் புத்தகத்தை எழுதினான். அவன் எபிரேய நிருபத்தை எழுதினான். பார்த்தீர்களா? அவனுக்கு நேரம் இருந்தது. தேவன் அவனை அங்கே ஒரு சிறைச்சாலையில் தூரமாக வைத்திருந்தபடியால் அவன் அந்த நிருபங்களை சபைகளுக்கு எழுதினான். ஒரு நிருபத்தை எபேசி சபைக்கு எழுதினான். அவன் ஏராளமான தொல்லைகளை தங்களுக்குள்ளே கொண்டிருந்த பெந்தேகோஸ்தே சபைக்கு மற்றொன்றை எழுதினான். பெந்தேகோஸ்தே சபையானது மற்றெல்லா சபையை காட்டிலும் அதிக தொல்லைக்குள்ளா இருந்ததை அவன் கண்டான். அவர்கள் இன்னமும் அதனை உடையவர்களாயிருக்கின்றனர். ஆனால் அவன் அவர்களுக்காக நன்றியுள்ளவனாயிருந்தான். எனவே அவனால் அவர்களை மாத்திரமே போதிக்க முடிந்தது. அவர்கள் சபைக்குள்ளே வந்தபோது ஒருவன் அந்நிய பாஷையுடையவனாகவும் ஒருவன் ஒரு சங்கீதத்தை உடையவனாகவும் ஒருவன் ஒருவித உணர்ச்சிவசப்படுதலை உடையவனாகவும் ஒருவன் வேறு விதமான ஒரு உணர்வனை உடையவனாகவும் இருந்தான். எனவே அவனால் பேச முடியாமல் போயிற்று. அவர்களிடத்தில் நித்திய பாதுகாப்பை குறித்து பேச முடியவில்லை. அவனால் முன்குறித்தலை குறித்து அவர்களிடத்தில் பேச முடியவில்லை. அவனால் அவர்களிடத்தில் பேசவே முடியவில்லை. அவர்கள் குழந்தைகளாயிருந்தனர். அவர்கள் எல்லோருமே ஒரு விதமான உணர்வினையும் அல்லது ஏதோ ஒன்றை பார்க்கிறவர்களாகவும் அல்லது வினோதமான உணர்வுகளை பெற்றுக் கொண்டவர்களாயும் அவர்களை சுற்றி காணப்படுகிற ஏதோ ஒரு காரியத்தை உடையவர்களாகவும் ஏதோ ஒரு சில அத்தாட்சிகளை உடையவர்களாகவும் இருந்து வந்தனர். ஆனால் அவன் எபேசியர்களிடத்தில் பேசின போது உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சுவிகார புத்தராகும்படிக்கு குமாரராகவும் குமாரத்திகளாகவும் முன்குறித்திருக்கிறார் என்பதன் பேரில் அவனால் பேச முடிந்தது என்று நான் நம்புகிறேன். அதை பாருங்கள் என்ன. மேலும் அவன் ரோமர் முதலிய புத்தகத்தில் எழுதும்போது கவனித்து பாருங்கள். அவர்கள் ஆவிக்குரிய விதத்தில் வளர்ச்சியுற்றிருந்தனர். ஓ, அவர்கள் அந்நிய பாஷையில் பேசினர். நிச்சயமாகவே அவர்களுக்கு மத்தியிலே பரிசுத்த ஆவியின் மற்ற அடையாளங்களையும் அவர்கள் பெற்றிருந்தனர். ஆனால் அவர்கள் எந்த கோட்பாடுகளையும் உண்டு பண்ணிக் கொள்ளாமல் உணர்ச்சி வசப்படுதல்களையும் சிறு நடுக்கங்களையும் மற்றும் வினோதமான உணர்வுகளையும் பெற்றுக் கொள்ளாமலும் இருந்தனர். பவுலோ, நீங்களோ அதனை கொண்டு மிக தீவிரமாக செல்கிறீர்கள். உங்களுக்கோ மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் இன்னமும் குழந்தைகளாய் பாலை உண்ணத்தக்கவர் ஆனீர்கள் என்றான். இப்பொழுது அந்த காரணத்தினால் தான் இந்த குடாரமானது ஒரு கூட்ட குழந்தைகளாய் இருக்க கூடாது என்றே நான் எப்பொழுதும் போராட முயன்று வந்துள்ளேன். நாம் வளர்ந்தவர்களாய் இருப்போமாக. பாதையில் நில்லுங்கள். ஓ என்னே, அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. ஆகையால் பவுல் முதலில் தன்னுடைய அனுபவம் தேவனுடைய வேதாகமத்தோடு பொருந்தியுள்ளதா என்று பார்க்கவே என்று சென்றார். ஓ, இன்றைக்கு ஜனங்கள் மாத்திரம் அவ்வாறு மீண்டும் செய்திருப்பார்களாயின் நாம் நம்முடைய அனுபவத்தை தேவனுடைய வேதத்தோடு பொருந்தி பார்ப்போமே ஆனால் அது அற்புதமாக இருக்கும் அல்லவா? அது அவ்வாறு வேதத்தோடு பொருந்தாவிடில் அப்பொழுது நம்முடைய அனுபவமே தவறாயிருக்கிறது. அது ஊரின் தும்மிமில் பிரகாசிக்காது, அது அதில் பிரகாசத்தை உண்டு பண்ணுமேயானால். ஆமேன். நீங்கள் அதனோடு உங்கள் அனுபவத்தை பொருத்தி விட்டீர்கள் என்று அழைத்துக் கொள்ளலாம். ஆனால் அது பிரகாசிக்கவில்லை என்றால் அது எவ்வளவு நல்லதாக தென்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை. அது சரியானது போன்று எவ்வளவு உண்மையாக காணப்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை. அந்த ஒளிகள் அந்த ஊரின் தும்மிமில் இருந்து பிரகாசிக்கவில்லை என்றால் அப்பொழுது அது தவறானதாகும். நீங்கள் எவ்வளவு அனுபவத்தை உடையவராயிருந்தாலும் அது எவ்வளவு உண்மையானது போன்று தென்பட்டாலும் அது எவ்வளவுதான் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் அது எவ்வளவுதான் பயிற்சி முறை கல்வியை சார்ந்ததா இருந்தாலும் என்னதான் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்கான ஒரு பெரிய கருவியா இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. அது வார்த்தையின்படி பிரகாசிக்கவில்லை என்றால் அது தவறாகும். சரி, அது வார்த்தையோடு சரியாக இருக்க வேண்டும். இப்பொழுது பாதையின் மையம் ஒன்று உண்டு என்று நான் நம்புகிறேன். அந்த பாதை இப்பொழுதோ ஏராளமான சபையங்களில் நான் முன்பெல்லாம் ஒரு நசரேய சபைக்கு செல்வதுண்டு. கர்த்தர் அந்த அருமையான ஜனங்களை ஆசீர்வதிப்பாராக. பண்டைய நாகரிகம் கொண்ட பரிசுத்தமாக்கப்பட்ட மெத்தோடிஸ்டுகளாய் அவர்கள் இருக்கிறார்கள். தேவனுடைய சபை, நசரேயர், யாத்திரிக பரிசுத்தர் மற்றும் அநேக அந்த நல்ல பண்டைய பரிசுத்த சபைகள். அப்பொழுதோ அவர்கள் ஒரு பாடலை வழக்கமாக பாடுவதுண்டு. நான் பெரிய பண்டைய பெரும்பாதையில் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறவே நான் எங்கும் செல்கிறேன். நான் அறிந்துள்ள எந்த காரியத்தை காட்டிலும் கத்தாவே, நான் ஒரு பண்டைய கால கிறிஸ்தவனாய் இருப்பதையே நான் விரும்புவேன். நல்லது, அற்புதம். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த பெரும்பாதையை குறித்து பேசுவதுண்டு. இப்பொழுது நீங்கள் அதை வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் அவர்கள் அதை ஏசாயா 35வது அதிகாரத்திலிருந்து எடுக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் கவனிப்பீர்களே ஆனால் அவன் அங்கே பெரும்பாதையான வழி இருக்கும் என்றான். இப்பொழுது அந்த வாக்கியத்தில் ஆங்கிலத்தில் ஒரு இணையடை சொல் உள்ளது, புரிகிறதா? ஒரு பெரும்பாதை, அது ஒரு பரிசுத்த பெரும்பாதை என்று இருக்கவில்லை. அது ஒரு பெரும்பாதையான வழி, அது பரிசுத்த வழி என்று அழைக்கப்படும். ஆனால் பரிசுத்த பெரும்பாதை என்று அல்ல, பரிசுத்த வழி. பாதையின் வழியோ பாதையின் மையத்தில் உள்ளது. தண்ணீர் இரு பக்கங்களிலும் குப்பையை கழுவி பாதையை சுத்தமாக வைத்துக் கொள்ளவே அது இந்த விதமாக கட்டப்பட்டுள்ளது. அது அந்த விதமாக சரியாக கட்டப்படவில்லை என்றால் நீங்கள் எல்லா நேரத்திலும் சகதியான குட்டையில் நின்று கொண்டிருந்திருக்க வேண்டும். வழியோ பாதையின் மையத்தில் உள்ளது. இப்பொழுது இந்த பக்கத்திலோ ஜனங்கள் மனமாற்றம் அடையும் போது அவர்களுடைய சிந்தைகள் கிறிஸ்துவின் மேல் வைக்கப்படுகிறது. அவர்கள் சற்று கச்சறிந்த மேதைகளாயிருந்தால் தொடர்ந்து ஜபத்தில் தரித்திருப்பதில்லை. எனவே அவர்கள் உண்மையாகவே குளிர்ந்து போய் விரைப்பு தன்மை கொண்டு வெற்றாச்சார முறையை கை கொண்டு அலட்சிய போக்குடையவர்களாயிருக்கிறார்கள். அதன் பின்னர் அவர்கள் சற்று எளிதில் மனக்கிளர்ச்சி அடைகின்றவர்களாயிருந்தால் நீங்கள் அதை கவனிக்கவில்லை என்றால் அப்பொழுது அவர்கள் அந்த பக்கத்தில் கட்டுப்படுத்த முடியாத தீவிர பற்று கொண்டு உணர்ச்சி வசப்படுதல்கள் மற்றும் உள்ள ஒவ்வொரு காரியத்திற்குள்ளாகவும் சென்று விடுகிறார்கள். பாருங்கள் இப்பொழுது. ஆனால் உண்மையான சபையோ பாதையின் மையத்தில் உள்ள ஒரு உண்மையான நிதான புத்தியோடு கூடிய சுவிசேஷத்தை பெற்றுள்ளது. அது குளிர்ந்து போய் வெற்றாச்சார முறை கொண்டதாக இராமலும் வெறித்தனமற்றதாயும் இருக்கிறது. அது உண்மையாகவே நல்ல பண்டைய அனல் கொண்ட சுவிசேஷத்தையும் தேவனுடைய அன்பை இருதயத்தில் உணர்ந்து இரு பக்கங்களிலும் இருந்து அடைக்கப்பட்டு பாதையின் மையத்தில் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது. அது உண்மையே. நீங்கள் எப்படி அந்த சபையை கணிக்கப் போகிறீர்கள்? சரியாக வார்த்தையை கொண்டே ஊரின் தும்மின் மூலமாகவே ஆகும். இப்பொழுது பவுல் பாதையின் மத்தியில் இருக்கிற இந்த சபையை சென்றடைய விரும்பினான். எனவே அவன் தான் அறிந்திருந்த வேத வாக்கியங்களின் பேரில் அவன் அங்கு போய் 3 வருடங்கள் ஆராய்ந்து படித்தான். ஆகையால் தான் பவுல் இந்த புதிய ஏற்பாட்டின் மிகப்பெரிய பகுதியை எழுதினான். வரப்போவது ஒரு புறஜாதி காலமாக இருந்தபடியினால் தேவன் அவனதை செய்யும்படிக்கு செய்தார். மத்தேயு, மார்க்கு, லூகா மற்றும் யோவான் 4 சுவிசேஷங்கள். அவர்கள் யூதர்களாயிருந்தனர். ஆனால் பவுலோ பெரும்பாலான நிருபங்களை எழுதினான். இப்பொழுது கவனியுங்கள், இப்பொழுது நாம் இந்த பின்னணியை கூற துவங்கப் போகிறோம். அவன் இதை சிறைச்சாலையில் இருந்து எழுதி கொண்டிருந்தான். அவன் இந்த எல்லா அனுபவங்களையும் உடையவனாக இருந்தான். ஆனால் முடிவில் இந்த அனுபவம் முதலில் நிரூபிக்கப்பட்டது. இது அதற்கான அவனுடைய முக்கிய மூலாதாரமான நிருபமாய் உள்ளது. ரோமர்கள், எபேசியர்கள் போன்றவர்கள் தங்களுடைய ஸ்தானத்தில் இருந்தனர். ஆனால் இதுவோ மூல ஆதாரமான முக்கிய நிருபமாய் உள்ளது. இப்பொழுது முதல் அதிகாரம் முழுவதுமே இயேசு கிறிஸ்துவை உயர்த்துகிறதாயும் ஒரு தீர்க்கதரிசி என்பதிலிருந்து அவரை வேறு பிரிக்கிறதுமாயும் உள்ளது. அதுவே முழு கருப்பொருளாகும். இப்பொழுது என்னால் முடிந்தளவு துரிதமாக கூறிட முயற்சிக்க உள்ளேன். எனவே நாம் நீண்ட நேரம் தரித்திருக்க மாட்டோம். முழு ஆய்வு பொருளே வேறு பிரித்தல், அதாவது புதிய அதிகாரம். இயேசுவை தீர்க்கதரிசி என்பதிலிருந்து நியாயப்பிரமாணத்தில் இருந்து வேறு பிரித்து இயேசு யாராய் இருக்கிறார் என்பதை காட்டுவதே முதல் அதிகாரமாய் உள்ளது. இப்பொழுது பாருங்கள், தேவன் முதல் வார்த்தையான தேவன் என்பதிலிருந்து நாம் துவங்குவோம். பூர்வ காலங்களில், பூர்வ என்பதன் பொருள் முந்தின காலம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்க தரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருவிழம் பற்றின தேவன், இப்பொழுது பாருங்கள், தேவன் பூர்வ காலங்களில் முன்னர் அவர் பிதாக்களுக்கு தீர்க்க தரிசிகள் மூலமாய் திருவிழம் பற்றினார். அவ்விதமாகத்தான் அவர் தம்முடைய செய்தியை அவருடைய தீர்க்க தரிசியினுடாக கொடுக்க வேண்டியதாக இருந்தது. தேவன் தம்முடைய தீர்க்க தரிசியை எலியாவை போன்றும் எரேமியாவை போன்றும் ஏசாயாவை போன்றும் அனுப்புவார். நீங்கள் கவனிப்பீர்களேயானால், உலக சரித்திரம் முழுவதிலும் எப்போதுமே ஒரு சபையானது ஒரு தீர்க்கதரிசியை தோற்றுவித்ததே இல்லை. அதை பழைய ஏற்பாட்டிலோ புதிய ஏற்பாட்டிலோ அல்லது இந்த நாளிலோ பின்வரும் நாளிலோ ஆராய்ந்து பாருங்கள். எந்த தீர்க்கதரிசியாவது எப்போதாவது சபையிலிருந்து எழும்பியிருந்தார்களா என்பதை இந்த கடைசி நாளில் எனக்கு காண்பியுங்கள். அவ்வாறு எப்போதாவது எழுமின ஒருவரை எனக்கு காண்பியுங்கள். ஒரு முறையாவது அந்த உலக திருச்சபை முறைமை கடிந்து குற்றப்படுத்தாத ஒரு தீர்க்கதரிசியை, ஒரு உண்மையான தேவ ஊழியக்காரனை எனக்கு காண்பியுங்கள். அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். எரேமியா, ஏசாயா மற்றும் பழைய ஏற்பாட்டினூடாக வந்த அவர்கள் எல்லோருமே அதை கடிந்து குற்றப்படுத்தினர். இயேசு, நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை சிங்காரித்து அவர்களுக்கு வெள்ளையடிக்கிறீர்கள், நீங்கள் தான் அவர்களை அங்கே உள்ளே வைத்தீர்கள் என்றார். அது உண்மை. சபையானது அதை தொடர்ந்து செய்கிறது. பரிசுத்த பாட்ரிக் அவர்களை நோக்கி பாருங்கள். கத்தோலிக்க ஜனங்களாகி நீங்கள் அவரை உங்களுக்கு சொந்தமானவராக உரிமை கோருகிறீர்கள். நான் எப்படி ஒரு கத்தோலிக்க நல்லவோ அதை போன்றே அவரும் ஒருபோதும் ஒரு கத்தோலிக்கர் அல்ல. அது உண்மை. ஆனால் நீங்கள் தான் அவரை அவ்வாறு உரிமை கோருகிறீர்கள். பரிசுத்த பிரான்சிஸ் ஆஃப் அசிசியை கவனித்து பாருங்கள். அவரையும் அவ்வாறு உரிமை கோருகிறீர்கள். அவரும் என்னை போன்றே ஒரு கத்தோலிக்கர் அல்ல. ஜோனா ஃபார்க்கை கவனித்து பாருங்கள். நீங்கள் அவளை ஒரு சூனியக்காரி என கருதி ஒரு கழுமரத்திலே அவளை கட்டி எரித்து விட்டீர்கள். ஏனென்றால் அவள் தரிசனங்களை கண்டு ஆவிக்குரிய பெண்மணியாக இருந்து வந்தாள். அவளையோ ஒரு கழுமரத்திலே வைத்து கட்டி எரித்து விட்டீர்கள். அந்த ஸ்திரீயோ இரக்கத்திற்காக கதறி கூச்சலிட்டாள். அவர்கள் அவளை ஒரு கழுமரத்திலே கட்டி எரித்து போட்டனர். ஏறக்குறைய 100 ஆண்டுகள் கழித்து அவள் ஒரு தீர்க்கதரிசினியாக இருந்தாள் என்று அவர்கள் கண்டறிந்தனர். அவள் ஒரு தேவனுடைய ஒரு ஊழியக்காரியாக இருந்தாள். ஓ, உண்மையாகவே நீங்களோ ஒரு பெரிய தண்டனையை அளித்து விட்டீர்கள். நீங்கள் அவளை எரிக்க சம்மதித்த அந்த குருமார்களின் சரீரங்களை தோண்டி எடுத்து அவைகளை ஆற்றிலே வீசி எறிந்தீர்கள். நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை சிங்காரிக்கிறீர்கள். நீங்களே அவர்களை உள்ளே வைத்தீர்கள். உண்மை. ஸ்தாபன முறைமை ஒருபோதும் ஒரு தேவ மனிதனை தோற்றுவித்ததே இல்லை. ஒருபோதும் தோற்றுவித்ததும் இல்லை. இன்றைக்கும் தோற்றுவிக்கிறதில்லை. இனிமேலும் ஒருபோதும் தோற்றுவிக்காது. ஸ்தாபிக்கப்பட்ட மார்க்கம் ஒருபோதும் தேவனுடைய கருப்பொருளாய் இருந்து வந்ததே கிடையாது. கத்தோலிக்க சபையே உலகில் ஸ்தாபிக்கப்பட்ட சபைகளிலேயே மிக பழமையானது. இரண்டாவது லூத்தர், அதன் பின்னர் ஜ்விங்லி, ஜ்விங்லிக்கு பிறகு கால்வின், கால்வினை தொடர்ந்து ஆங்கிலிக்கன், ஆங்கிலோ சாக்சன்களை தொடர்ந்து பின்னர் ஆங்கிலிக்கன் சபை. 8வது ஹென்றி அரசன் அவன் நிறுத்த போது அவனை தொடர்ந்து வெஸ்லி, மெத்தோடிஸ்ட், நசரேயர்கள், யாத்திரிக பரிசுத்தர், தொடர்ந்து கடைசியாக பெந்தேகோஸ்தே. ஆக எல்லாமே ஸ்தாபனமாக்கப்பட்டு விட்டன. கத்தோலிக்க சபையானது துர்கீர்த்தி கொண்ட ஸ்திரீ என்றும், புராட்டஸ்டன்ட் சபைகளும் அவைகளுடைய ஸ்தாபன அமைப்புகளும் அவருடைய குமாரத்திகள் என்று வெளிப்படுத்துகிற விசேஷம் 17வது அதிகாரம் கூறுகிறது என்பதை வேதம் தெளிவாக போதிக்கிறது. அது முற்றிலும் உண்மையே. இப்பொழுது ஜனங்கள் அல்ல, எல்லா சபைகளிலும் பரிசுத்தமாக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இருப்பது நல்லதுதான். ஆனால் தேவன் ஸ்தாபனத்தின் மூலமாக தம்முடைய ஜனங்களை அழைக்கிறதில்லை. அவர் அவர்களை தனிப்பட்ட நபர்களாகவே அழைக்கிறார். தேவன் தனிப்பட்ட நபர்களோடு ஈடுபடுகிறார். நீங்கள் ஒரு மெத்தோடிஸ்டாய், பாப்டிஸ்டாய், புராட்டஸ்டன்டாய், கத்தோலிக்கராய் அல்லது நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, தேவன் உலகத் தோற்றத்துக்கு முன்பே உங்களை நித்திய ஜீவனுக்கு என்று முன்குறித்து உங்களை அறிந்திருந்தார். இல்லை என்றால் நீங்கள் நித்திய இழப்பிற்கென்று முன்குறிக்கப்பட்டிருந்திருப்பீர்கள். நீங்கள் கட்டுப்போக வேண்டும், நீங்கள் அழிந்து போக வேண்டும் என்று அவர் விருப்பம் கொண்டிருக்கவில்லை. ஆனால் அவர் முடிவற்றவராயிருக்கிறபடியால் அவர் துவக்கத்தில் இருந்து முடிவு வரை அறிந்திருக்க வேண்டியதாக இருந்தது. இல்லை என்றால் அவர் தேவனாயிருக்க முடியாது. ஆனால் இயேசு, நல்லது, யாருக்காவது இறக்க வேண்டுமா என்று நான் பார்ப்பேன். நான் ஊழியம் செய்து ஒரு கடினமான வழியில் மறித்து போனால் அவர்கள் அநேகமாக இவ்வாறு நினைத்தால், நல்லது, அப்பொழுது நான் அவர்களை சம்மதிக்க செய்வேன், அப்பொழுது அவர்கள் என்று கூறுவதற்காக ஒருபோதும் பூமிக்கு வரவில்லை. தேவன் தம்முடைய பணியினை அந்த விதமாகவே செய்கிறதில்லை. உலக தோற்றத்திற்கு முன்னே யார் ரட்சிக்கப்படுவார்கள் என்று தேவன் அறிந்திருந்தாரோ அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்ற ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவே இயேசு வந்தார். அவர் அவ்வண்ணமாகவே கூறினார். அது உண்மை. ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். பவுல் அதை கூறினான். அதே மனிதன் இங்கே கூறினான். அவன் அந்த காரணத்தினால்தான் ஏசாவும் யாக்கோவும் பிறப்பதற்கு முன்னமே தேவனால் இதை கூற முடிந்தது. அதாவது அவர், நான் ஒருவனை சிநேகித்து மற்றொருவனை வெறுத்தேன் என்று கூறினாரே என்று கூறினான். ஏசா பிறப்பதற்கு முன்பே அவன் வெட்க சோபம் கொண்ட ஒருவன் என்பதை தேவன் அறிந்திருந்தார். அவர் யாக்கோபையும் அறிந்திருந்தார். அவன் தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை நேசித்தார் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். ஆகையால் உலகம் உருவாவதற்கு முன்பே அதை குறித்து அவர் அறிந்திருந்தார். இப்பொழுது அதை அறிந்திருந்தது யார் என்பதை இன்னும் ஒரு நிமிடத்தில் நாம் கண்டறிய போகிறோம். இந்த அதிகாரம் அதை கொண்டுள்ளது. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். என்ன செய்துள்ளார்? இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி என்னவாயிருப்பார் என்பதை குறித்து நீங்கள் எப்படி எண்ணிக்கொள்வீர்கள்? அப்படியானால் நாம் இந்த நாளின் தீர்க்கதரிசியை உடையவர்களாய் இருப்போமா? முற்றிலுமாக. அவர் அந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசுவாரா? நிச்சயமாக பேசுவார். ஆனால் அவர் அந்த, அதாவது பண்டைய தீர்க்கதரிசிகள் இயேசு கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களாய் இருந்தனர். இப்பொழுது நாம் அதை சரியாக புரிந்து கொள்வோம். காரணம், இது சரியாக மனதில் பதிந்து கொண்டிருக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது இது ஞாயிறு வேதப்பாட பள்ளியை போன்று உள்ளது. எனவே நாம் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். புரிகிறதா? கவனியுங்கள், மோசேக்குள்ளிருந்த தேவனுடைய ஆவியை நாம் எடுத்துக் கொள்வோம். அது இயேசு கிறிஸ்துவுக்கு பரிபூர்ண முன்னடையாள நிழலாயிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு கதாபாத்திரங்கள் யாவுமே சிலுவைக்கு முன்னடையாள நிழலாயிருந்தன. மோசே ஒரு அழகுள்ள பிள்ளையாக பிறந்து தன்னுடைய பெற்றோர்களால் கொண்டு செல்லப்பட்டு நாணற்பட்டிக்குள் வைத்து நாணனுக்குள்ளே மறைத்து வைக்கப்பட்டான். அவன் ஒரு ராஜாவாய், ஒரு தலைவனாய், நியாயப்பிரமாணிகனாய், பரிந்து பேசுபவனாய், ஆசாரியனாய் இருந்தான். அவன் கொண்டிருந்த ஒவ்வொரு காரியமும் கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக நேரிடப்பட்டிருந்தது. யோசேப்பை கவனித்து பாருங்கள். அவன் தன்னுடைய தகப்பனால் நேசிக்கப்பட்டு தன்னுடைய சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு ஏறக்குறைய 30 வெள்ளிக்காசுகளுக்கு விற்கப்பட்டான். பின்னர் ஒரு குடிக்குள்ளாக மரித்தவன் போல வீசி எறியப்பட்டு பின்னர் தூக்கி எடுக்கப்பட்டான். அவனுடைய சிறைச்சாலை துன்பத்தில் பானபாத்திரக்காரன் ரட்சிக்கப்பட்டான், சுயம்பாகி இழக்கப்பட்டான். அதாவது சிலுவையில் தொங்கிய இரண்டு கல்லர்களைப் போலவே. அதன் பின்னர் யோசேப்பு வெளியே வந்தான். அவன் அந்த குழியிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டு பார்வோனுடைய வலதுபாரசத்தில் உட்கார வைக்கப்பட்டான். உலகத்தின் ஏனைய பகுதிகளை எல்லாம் அடக்கி வைத்திருந்த மிகப்பெரிய வணிக தேசத்தில் இருந்தான். யோசேப்பினுடாக அவர்கள் வந்தாலன்றி எந்த மனிதனும் பார்வோனுடைய வரவே முடியாது. இயேசு தேவனுடைய வலதுபாரசத்தில் வீற்றிருக்கிறபடியால் கிறிஸ்துவின் மூலமே வந்தாலன்றி வேறெந்த மனிதனும் தேவனண்டை வர முடியாது. யோசேப்பு சிங்காசனத்தை விட்டு புறப்பட்டு வெளியே செல்லும் போது அவருக்கு முன்பாக மனுஷர் சென்று ஆர்ப்பரித்து எக்காலங்களை ஊதி டெண்டரிட்டு பணியுங்கள், யோசேப்பு வருகிறார் என்று முழக்கப்பட்டு கூறினர். இயேசு வருகிற போது ஒரு எக்காலம் துணிக்கும். அப்பொழுது முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும். ஆமையா, அந்த விதமாகத்தான் யோசேப்பு இருந்தான். யோசேப்பு மறித்த போது அவன் தன்னுடைய எலும்புகளை ஒரு ஞாபகார்த்தமாக விடுதலைக்காக காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு விட்டு சென்றிருந்தான். நான் அண்மையில் அவனுடைய சரீரத்தின் எலும்புகள் வைக்கப்பட்டிருந்த அந்த பெட்டியின் மீது என்னுடைய கரத்தை வைத்தேன். அதுவோ ஈயத்தினால் செய்யப்பட்டிருந்தது. எனவே யோசேப்பு, என்னை இங்கு நீங்கள் அடக்கம் பண்ணாதீர்கள், ஏனென்றால் என்றோ ஒரு நாளில் தேவன் உங்களை சந்திக்கப் போகிறார் என்று கூறினான். அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். தேவன் உங்களை சந்திக்கப் போகிறார், எனவே நீங்கள் வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு செல்லும் போது என்னுடைய எலும்புகளை கொண்டு செல்லுங்கள் என்று கூறினான். அந்த பண்டைய எபிரேயன் முதுகிலே கசையடியையும் ரத்தமும் கொண்டவராய் நின்று அந்த பெட்டியை நோக்கி பார்த்து, என்றோ ஒரு நாள் நாம் இங்கிருந்து போகப் போகிறோம் என்று கூற முடிந்தது. இயேசுவானவரோ காலியான கல்லறையை ஒரு நினைவுச்சின்னமாக விட்டு சென்றார். என்றோ ஒரு நாள் நாம் கல்லறைக்கு செல்லும் போது நம்முடைய அன்பார்ந்தவர்கள் அடக்கமண்ணப்படும் போது மற்றவர்களோ சிறு மண்கட்டிகளை தூவி சாம்பலுக்கு சாம்பலும் தூசிக்கு தூசியும் மண்ணுக்கு மண்ணுமாய் இருக்கிறாய் என்று கூற கேட்கிறோம். ஆனால் சகோதரனே, நம்மால் சமுத்திரத்துக்கு அப்பால் ஒரு காலியான கல்லறையை நோக்கி பார்க்க முடிகிறது. என்ற ஒரு நாளில் நாம் இங்கிருந்து போகப் போகிறோம். நாம் பரலோக வீட்டுக்கு செல்ல போகிறோம். அவர் வருகிறார். ஒவ்வொரு காரியமும் மாதிரியாக்கப்பட்டிருந்தது. தாவீதை நோக்கி பாருங்கள். அவன் தன்னுடைய சொந்த ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டு தன்னுடைய சொந்த ஜனங்களால் சிங்காசனத்திலிருந்து இறக்கிவிடப்பட்டான். எருசலேமில் ஒரு ராஜாவாக இருந்து தன்னுடைய சொந்த ஜனங்களால் எருசலேமில் இருந்து துரத்திவிடப்பட்டான். அவன் ஒலிவ மலையின் மீது ஏறும் போது அவன் பின்னோக்கி பார்த்து அழுதான். அவன் புறக்கணிக்கப்பட்டான். அதன் பின்னர் 800 ஆண்டுகள் கடித்து தாவீதின் குமாரன் எருசலேமின் ராஜா அதே விதமாக ஒரு மலையின் மேல் நின்று அழுதார். ஏனென்றால் அவர் புறக்கணிக்கப்பட்டிருந்தார். அது தாவீதுக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவியாக இருந்தது. எல்லாமே சிலுவைக்கு முன்னடையாளமாக நிழலிடப்பட்டிருந்தன. அங்கே முன்னிருந்த தீர்க்கதரிசிகளோ அவருடைய நாமத்தில் பேசினர். அவர்கள் அவருடைய நாமத்தில் ஜீவித்தனர். அவர்கள் அவருடைய நாமத்தில் செயல்பட்டனர். நிச்சயமாகவே பூர்வ காலங்களில் தங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருமணம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருமணம் பற்றினார். ஆகையால் தீர்க்கதரிசிகள் ஆவிக்குரிய மனிதர்கள் இந்த நாளின் கிறிஸ்தவின் பிரதிபலிப்பாய் மாத்திரமே உள்ளனர். அவர்களோ நியாய பிரமாணத்தை கொண்டு நின்று நோக்கி பார்த்தனர். இங்கே இவர்களோ வேறு விதமாக நின்று கிருபையினூடாக பின்னோக்கி பார்க்கின்றனர். அது எபிரேயர் 11 உள்ளது. கடைசி அதிகாரம் நாரதை குறித்து அவ்வப்போது வியந்துள்ளேன். அந்த கடைசி அதிகாரத்தில் அவன் ஆபிரகாமை குறித்து பேசும்போது எபிரேயர் 11 அதிகாரத்தில் கடைசி பாகத்தில் பேசுகிறான். அது மகத்தான விசுவாசத்தை குறித்த அதிகாரம். அந்த அதிகாரத்தின் முடிவிலே அவன் அவர்கள் செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவை அனுபவித்து வாழால் அறுப்புண்டார்கள். அவர்கள் செல்ல இடமில்லாமல் அலைந்து திரிந்து வெறுக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு துன்பப்படுத்தப்பட்டனர். உலகமோ அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை என்று கூறினான். அதன் பின்னர் பவுல் நின்று அவர்கள் நம்மையில்லாமல் பூரணராகவில்லை என்று கூறினான். ஏனென்றால் அவர்கள் சிலுவை எண்டை மாத்திரமே நோக்கி பார்த்தனர். நாமோ சிலுவையினூடாக நோக்கி பார்க்கிறோம். அவர் மாம்சமாகி நமக்குள்ளே வாசமடைந்த பிறகு நாம் கிறிஸ்துவின் ஆவி உடையவராக இருக்கிறோம். நாம் பரிசுத்த ஆவியினால் இங்கே வந்துள்ளோம். அது இதுவரை இருந்ததிலேயே மேலான ஒரு திட்டமாய் உள்ளது. சில சமயங்களில் கிறிஸ்தவ மார்க்கம் இன்றைக்கு எதை எதிர்பார்க்கிறது என்று எண்ணி வியப்புறுகிறேன். ஒரு பிரசங்கியார் ஒரு கூடாரத்துக்கு அல்லது ஒரு புதிய சபைக்கு சென்று அல்லது புதிய பதவியோடு தன்னை ஒரு தீர்க்கதரிசி என்று அழைத்துக் கொண்டு அங்கே நடந்து சென்று நல்லது, அவர்கள் எனக்கு மிக அதிகமான பணம் கொடுத்தாலமாயிருக்கும், என்னால் ஒரு மிகச்சிறந்த காரை வைத்திருக்க முடிந்தாலமாயிருக்கும், அவர்கள் அவ்வாறு அளித்தால் என்னுடைய சம்பளம் 6 மாதத்துக்கு ஒருமுறை உயர்த்தப்படுமானால் நலமாயிருக்கும் என்று கூறுவதாகத்தான் உள்ளது. நாம் மிகச் சிறப்பானதை பெற்றுக் கொள்ள வேண்டும் என விரும்புகிறோம். நாம் மிகச்சிறந்த வீடுகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என விரும்புகிறோம். நாம் மிகச்சிறந்த ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்துக் கொண்டு தங்களுடைய தலையை சாக்க இடமில்லாமல் வனாந்திரங்களில் அலைந்து திரிந்தவர்களுக்கு முன்பாக நாம் நிற்கும் போது நாம் என்ன செய்வோம்? சிலர் நம்மை குறித்து பரிகாசம் செய்யலாம். உடனே நாம் சபைக்கு செல்வதை விட்டுவிட ஆயத்தமாகி திரும்ப செல்லவே கூடாது என்ற நிலைக்கு வந்து விடுகிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு எது தேவைப்படுகிறது? நாம் நம்மை குறித்து வெட்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஓஹோ தேவனே, எங்களிடத்தில் இரக்கமாயிரும். அந்த நாளிலே அவர் தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றினார். ஆனால் இந்த நாளிலோ தம்முடைய குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார். அங்கே அது ஒரு தீர்க்கதரிசியின் வார்த்தையாயிருந்தது. இன்றைக்கோ இது குமாரனின் வார்த்தையாயுள்ளது. ஓஹோ, கர்த்தருடைய நாமம் சோதரிக்கப்படுவதாக. வேறு வார்த்தைகளில் கூறினால், நீங்கள் ஒரு நிழலை நோக்கி பார்த்துக் கொண்டிருப்பீர்களேயானால், நிழற்படத்தை நோக்கி கொண்டிருந்தால் நீங்கள் ஒரு தவறு செய்ய நேரிடலாம். ஆனால் இதுவோ நிழற்படத்தில் இருந்து தெளிவாக புகைப்படமாக்கப்பட்டுள்ளது. அது தீர்க்கதரிசி மூலமாய் உண்டானது. இதுவோ குமாரன் மூலமாய் உண்டானது. அது ஒரு நேர்படமாய் இருந்தது. இதுவோ ஒரு புகைப்படமாய் உள்ளது. ஆமென். உங்களுக்கு இது புரிகிறதா? இதை புரிந்து கொள்ளாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. இது ஒரு நிஜமான காரியமாய் உள்ளது. இந்த நாளில் தம்முடைய குமாரன் மூலம் உண்டாகி உள்ளது. ஓ, எவ்வளவு அற்புதமாய் உள்ளது! இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். ஓஹோ, என்ன அது! என்னமாயிருந்தது? அது நியமனமாயிருந்தது. ஓ, கவனியுங்கள், அவர் கிறிஸ்து சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமிக்கப்பட்டார். ஓ, நீங்கள் பாருங்கள், பிசாசு ஏதேன் தோட்டம் முதற்கொண்டு அதை அறிந்திருந்தான். பிசாசு அந்த நாளிலே அந்த ஜனங்களின் நியாய தீர்ப்பில் கூறப்பட்ட வார்த்தையை கேட்டான். அப்பொழுது அவர், நீ பூமியின் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ மண்ணுக்கு திரும்புவாய், ஸ்திரீயின் வித்து சர்வத்தினுடைய தலையை நசுக்கும் என்றார். ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வித்து. சாத்தான் அந்த வித்தை தொடர்ந்து கவனித்து வந்தான். எனவே ஆபேல் பிறந்தபோது அவன், நீதான் அந்த வித்து என்றான். ஆகையால் அவன் ஆபேலை கொன்றான். சாத்தானுடைய குமாரன் காயீன் ஆபேலை கொன்று போட்டான். ஆபேல் மரித்து போனவுடன் அவன், நான் அந்த வித்தை பிடித்து விட்டேன் என்றான். அவன் அதை கொன்று போட்டான். எனவே அவன், நான் அதை பிடித்து விட்டேன் என்றான். ஆனால் ஆபேலுடைய மரணத்துக்கு பிறகு உண்டான சேத்துடைய பிறப்போ மீண்டும் உயிர் தேடுதலாயிருந்தது. அவர்கள் எப்படி தோன்றினர் என்பதை கவனியுங்கள். அந்த சேத்தின் வம்சவரிசையில் ஒரு தாழ்மையான நீதியுள்ள மனிதர் தோன்றி அதனூடாகவே ஏனோக்கு தோன்றினார். பின்னர் நோவா வரைக்கும் வந்து முடிவிலே ஜலப்பிரளய அழிவு உண்டானது. காயினுடைய வம்சவரிசை பாருங்கள். அதில் சாமர்த்தியமான கல்வியற்ற விஞ்ஞானிகளான மனிதர் தோன்றினர். வேதம் அவ்வாறு கூறவில்லையா? இயேசு இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாக இருக்கிறார்கள் என்று கூறவில்லையா? இன்றைக்கும் காயினுடைய வம்சவரிசையினுடாக பார்ப்பீர்களேயானால், புத்தி சாதுரியமான, கல்வி பயின்ற, சந்தேகிக்கின்ற, மிகவும் பக்தியான, பாருங்கள், மிகவும் பக்தியானவர்கள் தோன்றி அவர்கள் விஞ்ஞானிகளாய், கட்டிட அமைப்பாளர்களாய், மகத்தான மனிதர்களாய் இருக்கின்றனர். மகத்தான மனிதர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். தாமஸ் எடிசன் மற்றும் இன்னும் மகத்தான மனிதரை பாருங்கள், ஐன்ஸ்டீனை பாருங்கள். இன்றைக்கும் உலகத்தின் மூளை, உலகத்தின் மூளை என்று அழைக்கப்படுகின்றனர். ஆனால் நாம் மூளைகளை உபயோகிக்க முயற்சிப்பதில்லை. நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தை நமக்குள்ளாக இருக்க அனுமதித்து இந்த வார்த்தையை நோக்கி பார்த்து அது இருக்கிற வண்ணமாகவே அதை கூறுவோமாக. நாம் மருத்துவ வைத்தியர்களை நாம் என்னவெல்லாம் பெற்றுள்ளோமோ அதனை கொண்டு மரியாதை செலுத்தினாலும் அவர்களில் பெரும்பாலானவர்கள் சந்தேகக்காரர்களாய் கடவுளை பற்றிய கொள்கைகளில் சந்தேகமுடையவர்களாய் இருக்கின்றனர். இன்றைக்கு புத்தி சாதுரியமான அறிவாற்றலுள்ள ஜனங்களை நோக்கி பாருங்கள், அவர்கள் தாகீரின் வம்ச வரிசையில் அந்த பக்கம்தான் இருக்கிறார்கள். ஆனால் தாழ்மையும் சாத்தமானவர்களை நோக்கி பாருங்கள், அங்குதான் மீண்டும் உங்களுடைய உயிர்த்தெழுதல் உள்ளது. ஓ, கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக, அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. கவனியுங்கள், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். யார் உலகங்களை உண்டாக்கிறது? கிறிஸ்து. கிறிஸ்து உலகங்களை உண்டாக்கிறாரா? ஆமையா. நாம் இன்னும் சற்று மேற்கொண்டு பார்ப்போம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து, யாருடைய மகிமையின் பிரகாசம்? தேவனுடைய மகிமை. யாருடைய தன்மையின் சொரூபம்? தேவனுடைய. ஓ, நான் அதை விரும்புகிறேன். அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், அங்குதான் காரியம். வார்த்தையே சர்வத்தையும் தாங்குகிறது. இயேசு மத்தேயு 24 அதிகாரத்தில் வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்றார். அவர் சர்வத்தையும் தாங்குகிறார். விஞ்ஞானமோ அதை மேற்கொள்ள முயற்சித்து அது ஒரு பண்டைய புத்தகம், அது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்று கூறுகிறது. ரோமன் கத்தோலிக்க சபையோ, பேராயர் சீனவர்களும் கூட அது 4 அல்லது 5 பல்வேறுபட்ட சமயங்களில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. எனவே அது அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததல்ல. நீங்கள் அதை வைத்திருந்தாலும் அதனை கொண்டு நீங்கள் ஜீவிக்க முடியாது என்று கூறிவிட்டார் என்கிறது. ஆனால் அவர் சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார். ஆமென். அதை குறித்துதான் நான் சிந்தித்து பார்க்கிறேன். நான் வேதத்தை விசுவாசிக்கிறேன். தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், வார்த்தையில் தான் வல்லமை உண்டு. தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி, இங்கே பாருங்கள், உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். பவுல் என்ன செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்? தேவன் எல்லா காரியங்களையும் கிறிஸ்துக்குள்ளாக தீர்மானித்திருந்தார். கிறிஸ்து தேவனுடைய சொரூபத்தின் தன்மையாயிருந்தார். இந்த அதிகாரத்தில் மீதமுள்ள யாவுமே எப்படி அவர் தேவ தூதர்களை காட்டிலும் மேன்மையுள்ளவராய் இருந்தார் என்றும் எல்லா வல்லமைகளுக்கும் மேம்பட்டவராய் இருந்தார் என்பதையுமே எடுத்துக் கூறுகிறது. தேவ தூதர்கள் அவரை தொழுது கொண்டனர். பவுல் அவரை பெரிய அளவில் மேன்மைப்படுத்தி காட்ட முயற்சித்துக் கொண்டிருந்தார். இப்பொழுது நான் கூற வேண்டும் என்று முயற்சிப்பதோ, நான் இதற்கு மேல் விளக்கி கூறவில்லை என்றாலும், இந்த அதிகாரத்தினுடைய மற்ற காரியங்களும் கிறிஸ்துவையே மிகப்பெரிய அளவில் மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. பவுல் இங்கு என்ன கூறுகிறார் என்றால், 11 அதிகாரத்தில் உள்ளது போன்று உலகத்தை குறித்து பேசுகிற எல்லாவற்றை குறித்தும் பேசுகிறார். அவர், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா என்றார். புரிகிறதா? உலகத்தின் முடிவில் வானங்கள் அழிந்து போம், உலகம் அழிந்து போம். ஆனால் உலகத்தின் எல்லா காரியங்களும் அழிந்து போம். அவர் அவைகளை ஒரு சால்வையைப் போல சுருட்டுவார். அவைகள் பழமையாய் போய் மாறிப்போம். ஆனால் நீரோ மாறாதவராயிருக்கிறீர். நீரோ என்றதற்கு மாறாதவராயிருக்கிறீர். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். நீரோ ஒருபோதும் ஒழிந்து போகாமல் உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலதுபாரசத்தில் உட்காருவீர். வலதுகரம் என்பதன் பொருள் என்ன? தேவனுக்கு ஒரு வலக்கரமாக இருக்கிற யாரோ ஒருவர் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதல்ல. வலக்கரம் என்பது வல்லமையும் அதிகாரத்தையுமே பொருட்படுத்துகிறது. வானத்திலும் பூமியில் உள்ள ஒவ்வொரு காரியத்தின் மேலும் பெற்றுள்ள அதிகாரமாகும். வானங்களும் பூமியும் யாவும் அவர் மூலமாகவே உண்டாக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது யார் இந்த மகத்தான நபர்? இந்த மகத்தான நபர் யார்? கிறிஸ்து. இங்கே பிதா குமாரன் பரிசுத்தாவியில் தேவன், அது ஒரு திருத்துவம். ஆனால் அது திருத்துவ ஜனங்கள் அல்ல, அது ஒரே தேவனின் திருத்துவ உத்தியோகமாகும். அவர் இஸ்ரவேல் புத்திரரை வழிநடத்தின போது பிதாவாக இருந்தார். அது அவருடைய உத்தியோகமாக இருந்தது. அது மகத்தான யெகோவா பிதா. அவர் பூமியில் வாசம் செய்த போது குமாரன் என்று அழைக்கப்பட்டார். இப்பொழுதோ அவர் தம்முடைய சபையில் வாசம் செய்து கொண்டு பரிசுத்த ஆவி என்று அழைக்கப்படுகிறார். 3 தேவர்கள் அல்ல, ஒரே தேவன், 3 உத்தியோகங்களில் இருத்தல், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. ஜனங்களும் அவரை 3 வித்தியாசமான தேவர்களாக முயற்சிக்கிறார்கள். பிதாவாகிய தேவன். அந்த காரணத்தினால் தான் யூதர்கள், நீங்கள் அதை யூதரிடம் ஒருபோதும் கொண்டு செல்ல முடியாது, அங்கே அவர்களிடம் அதை கொண்டு செல்லவே முடியாது, ஒரு யூதனால் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஏனென்றால் நான் ஒருவரே தேவன் என்ற ஒரு கட்டளையை அவன் பெற்றுள்ளான். ஒரே தேவன் மாத்திரமே உண்டு. ஆப்பிரிக்காவில் அவர்கள் 3 வித்தியாசமான வழிகளில் ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். அவர்கள் பிதாவிற்காக ஒரு முறையும், குமாரனுக்காக ஒரு முறையும் பரிசுத்தாவிக்காக ஒரு முறையும் ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். அப்போஸ்தல விசுவாச ஊழியம் என்ற ஸ்தாபனத்தில் அவர்கள் அவருடைய மரணத்திற்காக முகத்தை முன்னோக்கியவாறு மூன்று முறை முழுக்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். அவர்கள் அதை மேற்கு கடற்கரையின் பேரிலான முழு சுவிசேஷம் என்று அழைக்கிறார்கள், இல்லை கிழக்கு கடற்கரை. பின்னர் மூன்று முறை பின்பக்கமாக முழுக்கி ஞானஸ்தானம் கொடுத்து அவருடைய அடக்கம் என்று கூறுகிறார்கள். மேலும் அவர் மறித்த போது அவர் மூங்குப்புற விழுந்தார் என்று அந்த நபர் கூறினார். மற்றொருவர், பொருங்கள், நீங்கள் ஒரு மனிதனை முழுக்கு பக்கமாக அடக்கம் பண்ணுகிறீர்கள் என்றார். அவை வெறுமன பழைய உத்தியான காரியங்கள். அவர்கள் இருவருமே தவறாயிருக்கிறார்கள். வேத வாக்கியத்தின்படி இரண்டுமே தவறாய் உள்ளது. இதுதான் ஊரியும் துமிமாய் உள்ளது. அதுவே இதனை தீர்த்து வைக்கிறது. இப்பொழுது இங்கே நாம் அதை சித்தரித்து பார்ப்போமாக. இன்றிரவு அது என்னவாய் காணப்படுகிறது என்பதை பார்ப்போமாக. நீங்கள் அதை காண விரும்பினால் இதோ அது உள்ளது. ஏறக்குறைய 25 வருடங்களாக ஒரு ஊழியனாக இருந்து வருகின்றபடியால் நான் அதை ஆராய்ந்து படித்துள்ளேன். சபையில் உள்ள வரங்களை குறித்து நான் அவ்வப்போது வியப்படைந்துள்ளேன். அந்த வரங்கள் என்ன? தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷைகளில் பேசுதல், அந்நிய பாஷைகளுக்குரிய வியாக்கியானம், தெய்வீக வெளிப்பாடு போன்ற இவை யாவும் கிறிஸ்துவினூடாகவே வருகின்றன. இப்பொழுது பாருங்கள், கிறிஸ்துவே எல்லா காரியங்களுக்கும் தலையாயிருக்கிறார். அவர் சபைக்கு தலையாயிருக்கிறார். நீங்கள் எப்போதாவது ஒரு பெரிய வைரத்தை பார்த்திருக்கிறீர்களா? ஒரு மகத்தான பெரிய வைரம் சரியாக செதுக்கப்படுகின்ற போது அதிலிருந்து சிறு வைர துணுக்குகள் செதுக்கப்பட்டு வெளியே வருகின்றன. அதிலிருந்து செதுக்கி எடுக்கப்படுகின்றன. அது ஒரு சரியான வைரத்தை உண்டாக்குகிறது. அந்த துணுக்குகள் என்னத்திற்காக? உண்மையான வைரம் அந்த வழியில் தான் உண்டாகிறது. அது நொறுக்கப்படுகிறது. அப்பொழுது அந்த உண்மையான வைரம் கண்டறியப்படுகிறது. நான் கிம்பர்லியில் இருந்தேன். உங்களில் அநேகர் அங்கே வீதியில் வைரங்களை பொறுக்கெடுக்க முடியும் என்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அது சரியே. பில்லியும் நானும் திரு பாஸ்வத் அவர்களும் அங்கிருந்தோம். கிம்பர்லி வைர சுரங்கத்தின் தலைவர் எங்களை அழைத்து சென்றார். அவரோ அங்கே என்னுடைய கூட்டத்தில் வரிசைகளை ஒழுங்குபடுத்துபவராயிருந்தார். அவர்கள் அங்கே எங்களை அழைத்து சென்றனர். அவர்கள் அந்த சுரங்கத்தை ஏறக்குறைய பூமிக்கு கீழாக 1700 அடி ஆழம் தோண்டியிருந்தனர். அவர்கள் அங்கிருந்து ஒரு நீலக்கல்லை, பெரிய நீலக்கல்லை அங்கிருந்து எடுக்கிறார்கள். நீங்கள் இந்த விதமான நிலக்கல்லை இங்கே பெறலாம். அந்த சுதேசிகளை அவர்கள் விலை மதிப்பை உயர்த்துவதற்காகவே அங்கு அமர்த்தி அந்த 1700 அடி ஆழத்தில் பணிபுரிய செய்கிறார்கள். நீங்கள் அந்த ஆற்றண்டை செல்வீர்களேயானால் அவர்கள் அதற்கு 1000 மைல்கள் அளவிற்கு பாதுகாப்பு அமைக்கப்பட்டிருப்பதை காணலாம். அவர் அங்கிருந்து 2 10-gallon வாளிகள் நிறைய மணல் எடுப்பதாக கூறினார். நீங்கள் அதை உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு செல்ல கூடுமானால் நீங்கள் ஒரு கோடீஸ்வராகி விடுவீர்கள். ஏனென்றால் அதில் அநேக வைரங்கள் இருக்கும். ஆனால் அவர்களோ அங்கு விலை மதிப்பை உயர்த்துவதற்காகவே அந்த சுரங்கத்தில் அவர்களை வேலை செய்ய வைக்கிறார்கள். இப்பொழுது அந்த வைரம் அது வெளிப்படும் போது அது ஒரு பெரிய மிருதுவான வட்டமான கண்ணாடி துண்டு போட்டு காணப்படும். ஒரு நீல வைரம், கருப்பு வைரம், மரகதம், ஒரு தெளிவான வைரம், வெள்ளை வைரம் என்பதும் உண்டு. ஆனால் அது வெளிப்படும் போதோ, அதாவது அதன் பின்னர் அது தயாரிக்கப்பட்டு அது உபயோகத்திற்கு வைக்கப்படுகிறது, அப்பொழுது இந்த வைரத்தின் ஒரு பாகத்தை இழக்க வேண்டியதாக உள்ளது. அதிலிருந்து செதுக்கப்படுகின்ற துணுக்குகளை அது இழக்க வேண்டியதாக உள்ளது. செதுக்கப்படுகின்ற அந்த சிறு துணுக்குகள் அவைகளில் நேரடியாக ஒளிப்படும் போது அவைகள் இந்த விதமான ஒரு பிரகாசத்தை உண்டு பண்ணுகின்றன. அந்த துணுக்கு, அந்த வைரம் அந்த விதமாக வெட்டப்படும் போது அது மினுக்கான பிரகாசத்தை உண்டு பண்ணுகிறது. அது வெட்டி எடுக்கப்பட்டு செதுக்கப்பட்ட பிறகு அது பிரகாசமாய் மின்னுகிறது. ஒன்று ஒரு பச்சை நிற ஒளியையும், மற்றொன்று ஒரு நீல நிற ஒளியையும், ஒரு கால் மற்றொன்று வேறொரு நிறத்தையும், மற்றொன்று மரகத நிற ஒளியை, மற்றொன்று சிகப்பு நிற ஒளியையும் பிரகாசிக்கும். ஒரு வானவில் நிறத்தை போல் அதிலிருந்து வித்தியாசமான ஒளிகள் புறப்பட்டு செல்கின்றன. அவர்களோ அதை வைரத்தில் உள்ள நெருப்பு என்று அழைக்கிறார்கள். இப்பொழுது அந்த ஒவ்வொரு ஒளிகளும் வரங்களையே பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. ஆனால் கிறிஸ்து மாத்திரமே வைரமாயிருக்கிறார். அவர் உலகத்திற்கு ஒரு ஒளியாக தம்மையே திரும்பவும் பிரதிபலிக்கும்படிக்கு இறங்கி வந்து நொறுக்கப்பட்டு காயப்பட்டு அடிக்கப்பட்டவராயிருந்தார். அவரே அந்த சிறந்த வைரமாயிருந்தார். பூமி உண்டாயிருந்ததற்கு முன்னே, ஒரு வெளிச்சம் உண்டாயிருந்ததற்கு முன்னே, ஒரு நட்சத்திரம் உண்டாயிருந்ததற்கு முன்னே, எந்த ஒரு காரியமும் உண்டாயிருந்ததற்கு முன்பே எவ்வாறு இருந்திருக்கும் என்று உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? ஒரு மகத்தான ஊற்று, ஆவிக்குரிய ஊற்று ஓடிக்கொண்டிருக்க இந்த ஊற்றிலிருந்து களங்கமில்லாம தூய அன்பு தோன்றினது. ஏனென்றால் அன்பை தவிர அதிலிருந்து வெளியே வர வேறொன்றுமே இல்லாதிருந்தது. இப்பொழுது நாம் இன்றைக்கு அன்பு என்று அழைப்பதோ ஒரு தாறுமாறாக்கப்பட்ட அன்பாய் இருக்கிறது. ஆனால் நாம் அந்த அன்பின் சாராம்சத்தை இல்லை, அந்த அன்பின் ஒரு துளியை நமக்குள்ளாக பெற்றுக் கொள்ளும் போது அது நம்முடைய முழு கருத்தையுமே மாற்றிவிடுகிறது. அதன் பின்னர் அங்கிருந்து இந்த முக்கிய ஊற்றிலிருந்து மற்றொரு கோடை வைரமாக வெளிவந்து அது நீதி என்று, முற்றிலும் நீதி என்று அழைக்கப்பட்டது. இப்பொழுது அந்த காரணத்தினால் தான் நாம் நியாய பிரமாணத்தை உடையவனாய் இருக்க வேண்டியதாக இருந்தது. அந்த காரணத்தினால் தான் நியாய பிரமாணம் நியாய தீர்ப்பை உடையதாய் இருக்க வேண்டியதாக உள்ளது. எந்த நியாய தீர்ப்பும் நியாய பிரமாணத்தை பின்தொடரவில்லை என்றால் நியாயப்பிரமாணம் எந்த நன்மையும் செய்யாது. நியாய தீர்ப்பு நியாயப்பிரமாணத்தினால் நிறைவேற்றப்பட்ட போது அது மரணத்தையே கொண்டு வந்தது. எனவே அதற்குரிய அபராதத்தை தேவனை தவிர வேறொருவராலும் செலுத்த முடியாமல் இருந்தது. அவர் நம்முடைய மரணத்துக்குரிய அபராதத்தை செலுத்தினார். நாம் அவர் மூலமாக தேவனுடைய நிதியாகும் படிக்கு நம்முடைய பாவங்களை அவர் மேலேற்றுக் கொண்டார். இப்பொழுது இந்த மகத்தான ஒளிகள் மகத்தான ஆவியின் கதிர்களை பிரகாசித்தன. அன்பு சமாதானம் அங்கிருந்ததெல்லாம் அவ்வளவுதான். எந்த வேதனையும் அங்கில்லாதிருந்தது. எந்த வெறுப்பும் அங்கில்லாதிருந்தது. எந்த துர்க்குணமும் இல்லாதிருந்தது. எனவே அவை இந்த ஊற்றிலிருந்து வந்திருக்க முடியாது. அது யெகோவாயிருந்தது. அது யெகோவா தேவனாயிருந்தது. இப்பொழுது வேத பண்டிதர்கள் கூறுவது போல அதிலிருந்து ஒரு ஆவிக்குரிய சரீரம் புறப்பட்டு சென்றது. அது ஆவிக்குரிய பிரகாரமாக லோகாஸ் என்று அழைக்கப்பட்டது. அந்த லோகாஸ் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு சென்றது. அது விவரிப்பதற்கோ கடினமாய் உள்ளது. ஆனால் அது தேவனின் ஒரு பாகமாயிருந்தது. இப்பொழுது இங்கே இதுதான் சம்பவித்தது. ஓ, என்னை மன்னிக்கவும். நான் அதன் பேரில் புரிந்து கொள்கிறேன். நான் அதை எங்கே நேசிக்கிறேன் என்பதை இது என்னை புரிந்து கொள்ளும்படியாக செய்கிறேன். புரிகிறதா? லோகாஸ், இந்த மகத்தான ஊற்று, இந்த மகத்தான ஆவியின் ஊற்றுக்கு துவக்கமும் முடிவும் இல்லாதிருந்தது. இது சிருஷ்டிப்பில் மகத்தான ஆவியின் ரூபத்தில் துவங்கி அதிலிருந்து லோகாசாய் புறப்பட்டு சென்ற தேவகுமாரனாயிருந்தது. அதுவே காணக்கூடிய ரூபத்தில் இருந்த ஆவியாயிருந்தது. அது ஒரு ஆவிக்குரிய சரீரமாயிருந்தது. அது ஒரு சரீரம் என்று பொருள்படுகிறது. அந்த சரீரமோ ஒரு மனிதரை போன்றே இருந்தது. அவர் கண்மலை என்று கடந்து போகும் போது மோசே அதை கண்டான். அப்பொழுது அவனை நோக்கி பார்த்து அது மனிதனுடைய பின்பாகத்தை போன்று காணப்பட்டது என்று கூறினான். நாம் இங்கு மரிக்கும் போது நாம் அதே விதமான சரீரத்தையே பெற்றுக் கொள்கிறோம். பூமிக்குரிய குடாரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலைகளாக நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். அதுவாகத்தான் அது இருந்தது. அது ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்த தேவகுமாரனாகும். அந்த குமாரன், அந்த லோகாஸ் மாம்சமானார். ஏனென்றால் நாம் மாம்சத்தில் இருந்தோம். ஆவிக்குரிய சரீரம், அந்த லோகாஸ் இங்கே நமக்கு மத்தியிலே மாம்சமானார். அது அந்த முழு ஊற்றும் அவருக்குள் வாசம் செய்த வாசஸ்தலமே இல்லாமல் வேறொன்றுமாய் இருக்கவில்லை. ஓ, உங்களுக்கு அது புரிகிறதா? அங்குதான் அது உள்ளது. அதற்குள் இருந்த ஒருவர் அவரே. இங்கே பாருங்கள். இப்பொழுது நாம் துரிதமாக எபிரேயர் நிறுவம் 7 அதிகாரத்திற்கு ஒரு நிமிடம் தேவனுக்கு சித்தமானால் கிருபையை குறித்து பார்க்க திருப்புவோம். அது இங்கே என்னவாய் காணப்படுகிறது என்பதை காண்போமாக. ஆபிரகாம், நமக்கு இன்னும் எவ்வளவு நேரம் உள்ளது? நமக்கு 10 நிமிடங்கள் மாத்திரமே உள்ளது. சரி, நாம் இதை அறிந்து கொள்வோம். அதன் பின்னர் கர்த்தருக்கு சித்தமானால் நாம் அதை அடுத்த அதற்கடுத்த அல்லது ஞாயிற்றுக்கிழமை முடித்து விடுவோம். ஆபிரகாம் ராஜாக்களை முறியடித்து விட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தான். இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் அது யார் என்றும் சாலேம் என்னவாய் எங்கே இருந்தது என்பதையும் எத்தனை பேர் அறிவீர்கள்? எருசலேம். சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாயிருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். கவனியுங்கள், இவருக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற்பேராகிய மெல்கிசேதேக் என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவு உடையவனாயிராமல்
didn't have no father, had no mother, had no beginning of days or ending of life. Who did Abraham meet?
சாலேமில் இருந்து ஒரு ராஜா வந்து ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமை சந்தித்தார். இந்த ராஜாவுக்கு தகப்பனும் இல்லை, தாயும் இல்லை. நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவராய் இல்லாமல் இருந்தார். அப்படியானால் ஆபிரகாமை சந்தித்தது யார்? இப்பொழுது யோசித்து பாருங்கள். அவருக்கு தகப்பன் இல்லாதிருந்தது. அவருக்கு தாயும் இல்லாதிருந்தது. அவர் நாட்களின் துவக்கம் என்பதே அவருக்கு ஒருபோதும் இல்லாதிருந்தது. அவருக்கு ஜீவனின் முடிவு எப்போது என்ற ஒரு நேரமே கிடையாது. ஆகையால் அந்த அதே சாலேமின் ராஜா இன்றைக்கு ஜீவிக்க வேண்டியவராக இருக்கிறார். ஆமே, உங்களுக்கு புரிகிறதா? அது அந்த ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்த தேவகுமாரனாக இருந்தது. சாலேம் என்பது என்ன? அந்த எருசலேம் மேலே உள்ளது. அந்த ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவன் தாமே கட்டி உண்டாக்கிய அஸ்திபாரம் உள்ள நகரத்தை கண்டறிய தேடி முயற்சித்துக் கொண்டிருந்தான். அவன் வெள்ளாட்டு தோலையும் செம்மறியாட்டு தோலையும் போர்த்திக் கொண்டு எங்கும் அலைந்து திரிந்து குறைவையும் துன்பத்தையும் அனுபவித்து தேவன் தாமே கட்டி உண்டாக்கிய அஸ்திபாரங்கள் உள்ள ஒரு நகரத்தை தேடிக்கொண்டிருந்தான். அவன் ராஜாக்களை முறியடித்து வரும்போது அந்த சாலேம் ராஜாவை சந்தித்து கொள்ளையிட்ட எல்லாவற்றிலும் இருந்து பத்திலொன்றை அவருக்கு தசமபாகமாக செலுத்தினார். ஆமென். அது அவரே. ஓ சகோதரன், அது அவராயிருந்தது. அது அவரே. ஆபிரகாம் அவரை மீண்டும் கண்டான். ஒரு நாள் அவன் கூடாரத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் அங்கே தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து மூன்று புருஷர் வருவதை கண்டான். ஒரு கிறிஸ்தவனை குறித்து ஏதோ ஒரு காரியம் உண்டு என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதாவது அவனதை காண்கிற போது அவனதை ஆவியில் அறிந்து கொள்கிறான், அவனதை அறிந்து கொள்கிறான். அதை குறித்த ஏதோ ஒரு ஆவிக்குரிய காரியம் உண்டு. ஆவிக்குரிய காரியங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாய் நிதானிக்கப்படுகின்றன. உங்களுக்கே தெரியும். ஆம், அவன் உண்மையாக பிறந்திருந்தால் அவனால் அதை கூற முடியும். என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. எனவே அங்கு ஏதோ ஒரு காரியம் இருந்தது என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆகையால் அவன் எதிர்கொண்டு ஓடி, என் ஆண்டவரே, உள்ளே வந்து அமர்ந்து சற்று இளைப்பாரும், நான் உங்களுக்கு கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், நான் உங்கள் பாதத்தை கழுவட்டும், நீங்கள் ஓய்வெடுத்து விட்டு பின்னர் உங்கள் பயணத்தை மேற்கொள்ளுங்கள், ஏனென்றால் இதற்காகவே அடியே இடம்பெறைக்கும் வந்தீர்கள் என்றான். வறண்ட நிலத்தில் கடினமான பாதையை, கர்த்தருடைய நிதிக்கப்பட்ட செல்லருடைய வழியை தெரிந்து கொண்டான். லோத்து வளமாய் வாழ்ந்து கொண்டிருந்த அவனுடைய சகோதரனின் மகனாயிருந்தான். ஆனால் அவனோ பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவ்விதமாகத்தான் அதிக செழுமை உற்பத்தி செய்கிறதோ பாவமாயிருக்கிறது. ஆகையால் ஆபிரகாம் அவர்களை அழைத்து வந்து பின்னர் அவன் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வந்து அவர்களுடைய கால்களை கழுவினான். பின்னர் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து அதை அடித்து ஒரு வேலைக்காரனிடம் அதை சமைக்கும்படிக்கு கொடுத்தான். அடுத்து சாராளிடத்தில், சாராளே, மெல்லிய மாவெடுத்து பிசைந்து அப்பம் சூடு என்றான். பிசைதல் என்பது எதை பொருட்படுத்துகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அம்மா அவர்கள் முன்பெல்லாம் ஒரு விதமான பழைய அப்பம் சூடு தட்டு போன்ற ஒன்றை வைத்திருந்ததை நீங்கள் அறிவீர்கள். அப்பொழுது தாயார் அதை மாவை வைக்கும் மரப்பிப்பாயில் வைத்திருந்தார். நீங்கள் எப்போதாவது ஒரு மாவு சலிக்கும் சல்லடையை பார்த்திருக்கிறீர்களா? நீங்கள் வைத்திருந்த அந்த கனமான சல்லடையில் மாவினை கொட்டி சலித்தெடுப்பதை நீங்களே அறிவீர்கள். அநேக முறை தாயார் அவிதம் செய்ததை நான் பார்த்திருக்கிறேன். அந்த தட்டில் ஒரு சிறு திரைச்சிலையை தொங்கவிடும் கம்பியினை வட்டமாக வளைத்து வைத்து அதற்குள்ளாக சலித்தெடுத்த மாவினை எடுத்து ஒன்று திரட்டி உருட்டி அதை வட்ட வடிவத்தில் முன்னாகவும் பின்னாகவும் தட்டி சுடுவதற்கு எடுத்து வைப்பார்கள். அப்பொழுது நாங்கள் சோழ ரொட்டியை சுடுவதற்கான மாவினை அரைக்க பழைய கிறிஸ்ட் அரவை தொழிற்சாலைக்கு செல்ல வேண்டும். அங்கு மிகப்பெரிய பல் சக்கரங்கள் கொண்ட கனமான பழைய இரும்பு சக்கரங்கள் இருந்ததை நீங்களே அறிவீர்கள். அதில் நீங்கள் மரக்கட்டைகளையும் அறுக்கலாம். ஆகையால் அப்பொழுது அவள் துரிதமாக கொஞ்சம் மாவெடுத்து பிசைந்தாள். பின்னர் அதை அடையாக தட்டி அடுப்பின் மீது வைத்து துரிதமாக அப்பங்களாக சுட்டெடுத்தாள். அவர்கள் பசும்பாலை கறந்து கொஞ்சம் பாலை கொண்டு வந்தனர். அவர்கள் அதனை கடைந்து வெண்ணெயை எடுத்தனர். அதன் பின்னரோ அவர்கள் சென்று அந்த கன்றினை கொன்று கொஞ்சம் மாமிசத்தை கொண்டு வந்து அதை வறுத்தனர். மோரையும் ரொட்டியையும் கொண்டு வந்து அவர்கள் சூடான அப்பத்தின் மீது கொஞ்சம் வெண்ணெயை வைத்து தடவினர். ஓ, அது உண்மையாகவே நன்றாயிருக்கும். அவர்கள் வெண்ணையை அந்த அப்பத்தின் மீது தடவினர். அவன் அதை எடுத்துக்கொண்டு போய் இந்த மூன்று புருஷர்களுக்கு முன்பாக வைத்தான். அவர்கள் புசித்துக் கொண்டிருக்கையில் அவர்கள் சோதோமை நோக்கியவாறு பார்த்துக் கொண்டிருந்தனர். அதன் பின்னர் கொஞ்சம் கழித்து அவர்கள் எழுந்து நடந்து செல்ல துவங்கினர். அப்பொழுது அவன், ஆபிரகாம், நீர் செய்யப்போவதை எனக்கு மறையாதேயும் என்றான். நான் செய்யப்போவதை என்னால் உனக்கு கூறாமல் மறைக்க முடியாது. நான் அங்கே போய்க் கொண்டிருக்கிறேன். சோதோமின் பாவங்களோ என் செவியில் வந்து எட்டியுள்ளன என்று அவர் கூறினார். யார் அந்த மனிதன்? தன்னுடைய ஆடை மீது முழுவதும் தூசி படிந்தவராய் அங்கே அமர்ந்து ஒரு கன்றுக்குட்டியின் மாம்சத்தை புசித்து பசுவின் பாலை குடித்து அப்பத்தையும் வெண்ணையும் புசித்தார். இந்த வினோதமான நபர் யார்? இரண்டு இல்லை, அவர்கள் மூன்று பேராய் அங்கே அமர்ந்திருந்தனர். அவருடைய ஆடை மீது முழுவதும் தூசிகள். ஓ ஆம், நாங்கள் ஒரு தூர தேசத்திலிருந்து வருகிறோம். ஆம், தூரத்திலிருந்து வருகிறோம். ஆகவே அவர் கூறினார், நல்லது. அவர்கள் யாராயிருந்தனர்? அவரோ, நான் செய்யப்போவதை ஆபிரகாமுக்கு மறக்க முடியாது. அவன் பூமியின் சுதந்திரமாளியாக இருக்கிறான் என்பதை காண்கிறேன் என்று கூறினார். ஆமே, நான் இந்த ரகசியங்களை வெளிப்படுத்துவேன். வேறு வார்த்தைகளில் கூறினால் பூமியின் சுதந்திரவாளிகளுக்கு என்பதாகும். அங்கேதான் சபையானது என்று இருக்க வேண்டியதாக உள்ளது. அது உண்மை. தேவனுடைய ரகசியங்களை புரிந்து கொண்டு எப்படி உங்களை அடக்கிக் கொள்ள வேண்டும், செயல்பட வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி ஜீவிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் பூமியின் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். சரி, அவர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் அவர் எந்த காரியத்தையும் மறைக்க மாட்டார். அந்த காரணத்தினால் தான் நாம் இந்த காரியங்கள் நிறைவேறுவதை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். உலகமோ, அது ஒரு கூட்டம் மதமறியர் என்று கூறுகிறார்கள். அவர்கள் அதை கூறட்டும். பூமியின் சுதந்திரவாளியோ இந்த காரியங்களை அறிந்திருக்கிறான். அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சாத்தகுணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவர் தம்முடைய ரகசியங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தி அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி என்ன செய்ய வேண்டும் என்றும் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்றும் உலகத்தின் காரியங்களை விட்டுவிட வேண்டும் என்றும் எப்படி தேவபக்தியாக நடந்து எப்படி தேவபக்தியாக ஜீவித்து இந்த உலகத்தில் அவரோடு கூட எப்படி சஞ்சரிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு காண்பிக்கிறார். உலகம் என்ன கூற விரும்புகிறதோ அதையே அவர்கள் கூறட்டும். ஆகையால் அவர் என்னால் இந்த ரகசியத்தை ஆபிரகாமுக்கு மறைத்து வைக்க முடியாது, ஏனென்றால் அவன் பூமியின் சுதந்திரவாளியாக இருப்பதை காண்கிறேன் என்றார். ஆனாலும் அவர் நான் சோதோமை அழிக்கப் போகிறேன், நான் அழிக்கப் போகிறேன் என்று கூறினார். திருவாளரே, நீர் என்ன செய்ய போகிறீர்? நீர் எங்கிருந்து வருகிறீர்? இவை யாவையும் குறித்து என்ன? அவர் ஆபிரகாமே, மற்றொரு காரியத்தையும் அறிந்து கொண்டேன். நான் உனக்கு அளித்த இந்த வாக்குத்தத்துக்காக நீ 25 ஆண்டுகள் காத்திருந்திருக்கிறாய். 25 ஆண்டுகளுக்கு முன்னரே நீ இந்த குழந்தைக்காக எல்லா விளையாட்டுப் பொருட்களையும், துணிகளை தைக்கும் ஊசிகளையும், மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியத்தையும் வாங்கி வைத்து விட்டாய். நீயோ இன்னமும் என் பேரில் காத்துக் கொண்டிருக்கிறாய். இப்பொழுது நான் கிட்டத்தட்ட உற்பவ கால திட்டத்தின்படியே உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன். அடுத்த மாதம் நான் உன்னோடு இருப்பேன் என்றார். சாராளோ பின்பக்கமாக கூடாரத்தில் இருந்தால் இந்த மனிதர் தன்னுடைய முதுகை கூடார பக்கமாக திரும்பி இருக்க இவ்விதமாக ஆபிரகாமோடு பேசிக் கொண்டிருந்தார். சாராளோ என்று நகைத்து விட்டாள். அப்பொழுது அவர், சாராள் நகைத்தது என்ன என்றார். ஓ, அதை குறித்து எப்படி? அது முற்றிலும் ஒரு மனோவசியமாக இருந்தது. அது அவ்வாறு இருந்தது அல்லவா என்கிறார்கள். சாராள் நகைத்தது என்ன என்றார். அதற்கு சாராளோ, இல்லை, நான் நகைக்கவில்லை என்றார். ஆனால் அவரோ, ஓ ஆம், நீ நகைத்தாய் என்றார். அவள் பயமடைந்து விட்டாள். அவள் நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவள் பின்பக்கமாக இருந்த கூடாரத்தில் என்ன செய்து கொண்டிருந்தாள் என்பதை அறிந்திருந்த அவர் யார்? அது இன்றைக்கு நம்மோடு இருக்கிற அதே மாறாத தேவன்தான், அதே ஒருவர். அவர் அதை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். புரிகிறதா? உங்களுக்கு தேவை இருக்கும் போது அவர் அதை வெளிப்படுத்துகிறார். புரிகிறதா? நீ எதை குறித்து நகைத்தாய்? பாருங்கள், அவருடைய முதுகோ அதற்கு பின்பக்கமாக திரும்பி இருந்தது. கூடார பக்கமாக அவருடைய முதுகு திரும்பி இருந்தது என்று வேதம் கூறியுள்ளது. ஆனால் அவர் அதை அறிந்திருந்தார். அவள் அங்கே பின்னால் இதைத்தான் செய்து கொண்டிருந்தாள் என்பது உங்களுக்கு புரிகிறதா? எனவே அவர், நான் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன் என்றார். இந்த வினோதமான நபர் யார்? என்ன சம்பவித்தது என்று உனக்கு தெரியுமா? பின்னர் அவர் அங்கிருந்து நடந்து சென்று மறைந்து விட்டார். அது சர்வ வல்லமையுள்ள தேவன் யெகோவா, அந்த மகத்தான ஊற்று, அந்த ஆவிக்குரிய சரீரம், அந்த லோகாஸ் என்று வேதம் கூறியுள்ளது. கொஞ்சம் காலத்துக்கு முன்னர் ஒரு பிரசங்கியார் என்னிடத்தில், சகோதரன் பிரணாம் அவர்களே, அது தேவனாக இருந்தது என்று நீர் உண்மையாகவே கருதுகிறீரா? நீர் அவ்வாறு கருதுகிறீரா என்று கேட்டார். அதற்கு நானோ, அது தேவன், எலோகிம் என்று வேதம் கூறியுள்ளது என்று கூறினேன். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், எல்ஷடாய், அது உண்மை, பலனளிப்பவர், திருப்திப்படுத்துபவர். ஆமேன். ஓ, நான் பக்தி பரவசப்படுகிறேன். இப்பொழுது அவர் இங்கே இருக்கின்றபடியால் அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். இங்கே இருப்பது யார் என்பதை நான் காண்பிக்கப் போகிறேன். அதன் பின்னர் குமாரன் யாராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அவர் இயேசு என்ற மானிட நாமத்தை உடையவராய் இருந்ததற்கு முன்னர் இருந்த இயேசுவாகும். அங்கே அந்த நாளின் ஊச்சண்டையிலே நின்றார்கள். அவர்கள் எல்லோரும் மனாந்திரத்திலிருந்து வந்த தண்ணீரை பருகிக் கொண்டிருந்தனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் மன்னாவை புசித்துக் கொண்டிருந்தனர் என்றார். மேலும் அவர்கள், எங்கள் பிதாக்கள் மனாந்திரத்தில் 40 வருட காலமாய் மன்னாவை புசித்தனர் என்றனர். அதற்கு அவரோ, அவர்கள் ஒவ்வொருவரும் மறித்தார்கள் என்றார். மேலும் அவர், வானத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து இறங்கிற ஜீவப்பம் நானே, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் ஒருபோதும் மறிப்பதில்லை என்றார். அவர்கள், எங்கள் பிதாக்கள் எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில், வனாந்திரத்தில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் என்றனர். அவர், நானே அந்த கண்மலை என்றார். மகிமை, பரிசுத்த யோவான் 6 அதிகாரம். ஏன்? அவர்கள் என்ன என்று கேட்டனர். ஆம், அது உண்மை என்றார். ஏன்? அவரே கூறினார். நீங்கள், அதாவது அவர்கள், உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே என்றனர். நிச்சயமாகவே அவருடைய பணி அவரை சற்று வயதானவரை போன்று காணப்பட செய்துவிட்டது. ஆனால் அவரோ 30 வயதுடையவராய் மாத்திரமே இருந்தார். அவர்களோ, நீர் இன்னமும் 50 வயது கூட பூர்த்தியாகாத ஒரு மனிதராக இருக்கிறீர். அதே சமயத்தில் 800 அல்லது 900 ஆண்டுகளுக்கு முன்னர் மறித்து போய்விட்ட ஆபிரகாமை நீர் கண்டதாக கூறுகிறீரே. எனவே நீர் ஒரு பிசாசு என்பதை நாங்கள் இப்பொழுது அறிந்துள்ளோம் என்று கூறினார்கள். அதற்கு அவரோ, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்றார். அதோ அவர் இருக்கிறார். நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று கூறினவர் யாராயிருந்தார்? எல்லா தலைமுறைக்குமான ஒரு நிரந்தர நாமம் அது. நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று எரிகிற முச்சடியில் இருந்த அக்னி சமமாய் இருந்தது. அவர் இங்கே உண்டு பண்ணின அந்த ஆவிக்குரிய சரீரமாய் இருந்து, தேவகுமாரன், நான் இருக்கிறவராக இருக்கிறேன், யெகோவா என்று அழைக்கப்பட்டார். தோமா, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றார். அதற்கு அவரோ, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா என்று கேட்டார். மேலும், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய் என்று கேட்டார். நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். என் பிதா எனக்குள்ளே வாசமாயிருக்கிறார். நான் குமார் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு குடாரமாயிருக்கிறேன். பிதாவானவர் எனக்குள் வாசமாயிருக்கிறார். இந்த கிரியைகளை செய்கிறது நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற என் பிதாவை இவைகளை செய்கிறார். அவரே கிரியைகளை செய்கிறார், நான் அல்ல. இப்பொழுது அங்கே பின்னாக நின்று மோசே அவரை கண்டான். அவருடைய பின்பாகத்தை கண்டு அது ஒரு மனிதனுடைய பின்பாகம் போது காணப்பட்டது என்றான். அது தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு சென்ற லோகாஸ். அப்பொழுது என்ன சம்பவித்தது? இது தேவனாக இருந்தது. அந்த காரணத்தினால் தான் அவர் லோகாஸில் இருந்து மாம்சமாக வேண்டியதாக இருந்தது. என்ன, நீங்கள் அதை எப்படி, அதாவது அதற்கு என்ன சம்பவித்தது? அதற்கு முன் 5 நிமிடங்கள் அவர் ஒரு, அதாவது அவர் லோகாசாய் இருந்தார். ஆனால் அவர் என்ன செய்தார்? அவர் அங்கு சென்றடைந்து, அதாவது இப்பொழுது நம்முடைய சரீரங்கள் உலகத்தின் 16 வித்தியாசமான மூலக்கூறுகளில் இருந்து உண்டாக்கப்பட்டிருக்கின்றன. நாம் அதை அறிவோம். அது பொட்டாஷ், கொஞ்சம் கால்சியம், பெட்ரோலியம், இயலுலக ஒளி மற்றும் அடுக்கல் போன்றவற்றிலிருந்து உண்டாக்கப்பட்டிருக்கின்றன. எல்லாம் ஒன்றாக சேர்க்கப்பட்டு இந்த சரீரம் உருவாகியுள்ளது. இது பூமியின் மண்ணிலிருந்து தோன்றியுள்ளது. நீங்கள் ஆகாரம் புசிக்கின்றீர்கள். நீங்கள் ஆகாரம் புசித்தவுடன் அது திரும்பவும் எந்த மண்ணிலிருந்து உண்டானதோ அந்த மண்ணிற்கே திரும்பி விடுகிறது. அது சரியாக அங்குதான் செல்கிறது. உங்களுடைய மாம்சம், உங்களுடைய மாம்சத்தை பொறுத்த மட்டும் நீங்கள் ஒரு குதிரையிலிருந்தோ அல்லது ஒரு பசுமாட்டிலிருந்தோ அல்லது வேறதிலிருந்தோ வித்தியாசப்பட்டது அல்ல. அது வெறுமனே அப்படியே மாம்சமாக இருக்கிறது. பையனே, நீ மாம்சத்தை மகிமைப்படுத்துகிறாய். ஆனால் என் சகோதரனே, அந்த ஆவி அங்கு ஒரு ஆத்மாவை உடையதாக இருக்கிறது. அது உண்மை. ஆனால் உங்களுடைய மாம்சம் மிருகத்தை போன்ற பூமியின் மண்ணிலிருந்து உண்டானதாக இருக்கிறது. உங்களுடைய மாம்சம் ஒரு மிருகமே அல்லாமல் வேறொன்றுமில்லை. நீங்கள் மாம்சத்தின்படி இச்சிப்பீர்களேயானால், நீங்கள் காண்கிற காரியங்கள் ஸ்திரீயை இச்சையோடு பார்ப்பீர்களேயானால், இந்த எல்லா வித்தியாசமான காரியங்களையும் இச்சிப்பீர்களேயானால், அது இன்னமும் மிருகமாகவே உள்ளது. அது உண்மை. அது சரியே. நீங்கள் அதை செய்யக்கூடாது. தேவ ஆவியானவர் உங்களை வழிநடத்தி அதை பார்க்கிலும் அதிக தெளிவான ஒன்றின் மேல் வைப்பார். அது முற்றிலும் உண்மை. இப்பொழுது இங்கே இந்த மகத்தான ஆவிக்குரிய சரீரம் அங்கே நின்று கொண்டிருக்கிறது. என்ன அந்த மகத்தான யெகோவா தேவன் அவர் என்ன கூறினார் என்பது உங்களுக்கு தெரியுமா? அவர் கரத்தை நீட்டி ஒரு கைப்பிடி நிறைய அணுக்களை எடுத்து கொஞ்சம் ஒளியை எடுத்து அதை இந்த விதமாக அவருக்குள் ஊற்றி என்று ஊதின போது ஒரு சரீரம் அதற்குள்ளாக அடியெடுத்து வைத்தது. அவ்வளவுதான். அவர் அந்த மகத்தான பிரதான தூதனாகிய காபிரியேலே இங்கே வா என்றார். அவர் என்று ஊதினார். அவர் அப்பொழுது அதற்குள் அடியெடுத்து வைத்தார். அவர் வலது பக்கத்தில் இருந்த தூதனை நோக்கி, மிகாவேலே இங்கு வா என்றார். என்று அவர் ஊதி, நீ அதற்குள் அடியெடுத்து வை என்றார். தேவனும் இரண்டு தூதர்களும் இங்கே மாம்ச சரீரத்தில் நடந்து சென்று ஒரு பசுவின் பாலை குடித்து பாலிலிருந்து எடுக்கப்பட்ட வெண்ணையை புசித்து விட்டு கொஞ்சம் அப்பத்தையும் கன்றின் மாம்சத்தையும் புசித்தனர். இரண்டு தூதர்களும் தேவனுமே. வேதம் அவனமாய் கூறியுள்ளது. அது ஆபிரகாம் ராஜாக்களை முறியடித்து திரும்பி வந்த போது அவனை சந்தித்த அந்த மல்கிசேதேக்காகும். அது தேவகுமாரனாகும். இங்கே எபிரேயர் 7 அதிகாரத்தில் தொடர்ந்து மேற்கொண்டு பார்ப்போமையானால் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்று கூறப்பட்டுள்ளது. அப்படித்தான் அவர் இருக்கிறார். அவர் எல்லா காரியங்களும் தம்மாலே உண்டு பண்ணினார். அவர் அங்கே நடந்து சென்று மண்ணிலிருந்து உண்டான அந்த சரீரத்தை மீண்டும் மண்ணாக்கிவிட்டு மீண்டும் மகிமைக்குள்ளாக அடியெடுத்து வைத்து சென்று விட்டார். தூதர்கள் அவர்கள் லோத்தையும் திருமதி லோத்தையும் விடுவித்த உடனே அவள் தொடர்ந்து பின்னோக்கி பார்த்துக் கொண்டிருந்தாள். அப்பொழுது அவர்கள் மீண்டும் திரும்பி பார்க்க கூடாது என்று அவர் கூறினார். அதன் பின்னர் தூதர்கள் திரும்பவும் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக சென்று விட்டனர். இப்பொழுது இன்றிரவு நாம் சேவிக்கிற இந்த மகத்தான விசுவாசத்தில் நாம் என்ன ஒரு மகத்தான நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம்? ஜீவனுள்ள தேவன் யெகோவா அக்கிரிஸ்தம்பம் நம்மோடு இருக்கிறார். அவர் தம்மை வல்லமையில் செயலில் பெரியதாக காண்பிக்கிறார். அவர்கள் அவருடைய புகைப்படத்தை எடுத்துக் கொள்ளட்டும். அதே யெகோவா தேவனிடத்திலிருந்து வந்த தேவகுமாரன் திரும்பவும் தேவனிடத்திற்கு சென்று என்றென்றைக்குமாய் தம்முடைய சபையில் வாசம் செய்கிறார். அங்கேதான் அவர் இருக்கிறார். அவர் நம்முடைய பெயர்களை தம்முடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்து கடைசி நாளில் அவர் நம்மை எழுப்பு போதாக தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியால் தமது பேரில் தானே ஆணையிட்டார். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவரை கடைசி நாளில் எழுப்புவேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவர் விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கிரை திருப்பிக்கப்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு கைப்பிடி நிறைய கால்சியம் மற்றும் சாம்பல் உப்பை கை நீட்டி எடுத்து போ என்று ஊதி சிருஷ்டிக்க முடிந்த அந்த மாறாத ஒருவரிடத்தில் நீங்கள் மீண்டும் வந்திருக்கிறீர்கள். என்னுடைய பெயர் அவருடைய புத்தகத்தில் உள்ளது. என்னுடைய தோள்பட்டைகள் எவ்வளவுதான் தொங்கிக் கொண்டே போய் நான் எவ்வளவு வயோதிகனானாலும் நான் இதற்கு கவலைப்பட வேண்டும். நிச்சயமாக கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு துளியும் கவலைப்பட வேண்டியதில்லை. சகோதரன் மைக், இந்நாட்களில் ஒன்றில் உங்களுடைய இருதயம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. சகோதரனே, பெரிய எக்காலம் முழங்கும் போது அந்த யோசேப்பு வருவார். அல்லேலூயா. அப்பொழுது அவர் பிள்ளைகளே என்பார். அப்பொழுது நீங்கள் அவர் இருக்கிற வண்ணமாகவே இருப்பீர்கள். என்னென்றைக்கும் வாழ்வுமாக இருப்பீர்கள். வயோதிகம் கடந்து போகும். சுகவீனம், தொல்லைகள், துக்கங்கள் மறைந்து போயிருக்கும். ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் தம்முடைய குமாரன் மூலமாக பேசுகிறவர் அவரே. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் தம்முடைய குமாரன் கிறிஸ்து இயேசு மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். அவர் அழைத்திருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்திலும் அவர் பேசுகிறார். நீங்கள் எப்போதாவது அவருடைய சத்தத்தை உணர்ந்திருந்தால் அல்லது அவர் உங்களுடைய இதயத்தை தட்டுவதை கேட்பீர்களேயானால் தயவு கூர்ந்து அதை புறக்கணித்து தள்ளிவிடாதீர்கள். நாம் ஜபம் செய்வோமாக. பரலோக பிதாவே, இன்றிரவு இந்த எபிரேய நிருபத்தின் துவக்கத்திலே பவுல் எப்படி அந்த சுவிசேஷங்களுக்குள்ளாக திரும்பிச் சென்றார் என்பதை அறிந்து கொள்ள நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அவர் ஏதோ ஒன்று கூறுவதை கேட்பதன் பேரிலோ அல்லது ஒரு அனுபவத்தின் பேரிலோ அதை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. சத்தியம் என்னவா இருந்தது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினான். அவன் சுவிசேஷங்களுக்குள்ளாக திரும்பிச் சென்று பழைய ஏற்பாட்டுக்குள்ளாக அவர்களுக்கு பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷத்துக்குள்ளாக திரும்பிச் சென்றான். அங்கிருந்த எல்லா நிழல்களையும் மாதிரிகளையும் அவன் பழைய ஏற்பாட்டினூடாக நோக்கி பார்த்தான். அந்த காரணத்தினால் தான் நாங்கள் இன்றிரவு இந்த மகத்தான எபிரேய புத்தகத்தை பெற்றுக் கொண்டோம். கர்த்தாவே, நாங்கள் அதை காண்கையில் நாங்கள் அதை நேசிக்கிறோம். காலங்களினூடாக அது எரிக்கப்பட்டு அது சிதறடிக்கப்பட்டு அது அழிந்து போகும்படியாக முயற்சிக்கப்பட்டு வந்துள்ளது. ஆனால் அது மாறாமல் அதே விதமாக செயல்படுகிறது. ஏனென்றால் நீரோ வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று கூறியிருக்கிறீர். ஆகையால் அந்த சந்தேகக்காரர் பவுல் இதை எழுதினார் என்று நீர் கூறினீர் என்று கூறுவார்கள். பவுல் அல்ல, ஆனால் பவுலுக்குள்ளிருந்த தேவன் பவுலின் உட்புறத்தில் இருந்த அந்த சிருஷ்டிகளை எழுதினார். தாவீதுக்குள்ளிருந்தது போலவே, தாவீது என் ஆத்மாவை பாதாளத்தில் விடு, உம்முடைய பரிசுத்தமானை அழிவை காணவிட்டீர் என்றார். தேவகுமாரன் அந்த வார்த்தைகளை அந்த தீர்க்கதரிசியிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு நேராக பாதாளத்திற்குள்ளாக சென்றார். மேலும் அவர் இந்த கூடாரத்தை இடித்து போடுங்கள், மூன்று நாளைக்குள்ளே இதை எழுப்பு என்று கூறினார். அவர் அதை செய்தார். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை தவறி போக முடியாது, அதின் ஒரு சிறு எழுத்தின் உறுப்பாயிலும் ஒழிந்து போக முடியாது. இதற்காக இந்த மகத்தான ஊரின் தும்பிற்காக கர்த்தாவே, இன்றிரவு எங்களுடைய அனுபவங்களை அறிந்து கொள்ள இங்குள்ள இந்த வேதாகமத்தின் மேல் வெளிச்சம் பிரகாசிக்க செய்கிறதற்காக நாங்கள் எவ்வளவாய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மீண்டும் பிறந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வோமாக. அன்புள்ள தேவனே, இன்றிரவு இங்குள்ள ஒரு மனிதனோ அல்லது ஒரு ஸ்திரீயோ பையனோ அல்லது பெண்ணோ ஒருபோதும் இதை சாட்சி பகராமல் இருந்தால், அங்கே ஜீவன் இல்லாமல் இருந்தால் எப்படி அவர்களால் கரத்தை உயர்த்தியிருக்க முடியும்? ஓ, அவர்களோ எனக்கு ஜீவன் உண்டு என்று கூறுகிறார்களே. ஆனால் வேதமோ சுகமுகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள் என்று கூறியுள்ளது. நீ ஜீவனை உடையவளாய் இருக்கிறாய் என்று நீ கூறுகிறாய், ஆனால் நீ செத்தவள். நீ உயிரோடு இருப்பதாக உரிமை கூறுகிறாய், ஆனாலும் நீ செத்தாய். நீ ஐஸ்வர்யவான் என்றும் உனக்கு ஒரு குறைவுமில்லை என்றும் நீ சொல்லுகிறாய், ஆனால் நீ பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் நிர்வாணியும் குருடனுமாய் இருக்கிறாய் என்பதை அறியாதிருக்கிறாய். அதை அறியாமல் இருக்கிறாய் என்று வேதம் கூறியுள்ளது. கர்த்தாவே, அதுவே இன்றிரவு சபைகளின் நிலைமையாய் உள்ளது. எப்படி அவர்கள் இந்த மகத்தான வெளியேறப்பட்ட காரியங்களை தவறவிடுகிறார்கள்! அந்த மகத்தான யெகோவா தேவனால் அவரால் மாத்திரம் உற்பத்தி செய்ய முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் அந்த சிறிய மீன்களை இடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். எனவே அவர் அந்த மீனை எடுத்து ஏதோ ஒன்றை உண்டாக்க வேண்டியதாக இருந்தது. அது ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு செய்யும்படியான, அது ஏதோ ஒரு காரியமாக இருக்கும்படியான உயிர் தேடுதலாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது என்பதையே காண்பிக்கிறது. அவர் மீனை மாத்திரம் உண்டு பண்ணவில்லை, அவர் பொறித்த மீனை உண்டு பண்ணினார், அவர் சுட்ட அப்பத்தை உண்டு பண்ணினார், அவர் ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் கொண்டு 5000 பேரை போஷித்தார். ஓ கர்த்தாவே, அது உம்முடைய கரங்களில் இருந்தது. அவர் சிருஷ்டிகராய் இருந்தார், ஆனால் அவர் தம்முடைய கரத்தில் ஏதோ ஒன்றை உடையவராய் இருக்க வேண்டியதாக இருந்தது. தேவனே, இன்றிரவு நாங்கள் எங்களையே உம்முடைய கரங்களில் வைத்து, ஓ தேவனே, நான் இருக்கிற வண்ணமாக என்னை ஏற்றுக்கொள்ளும். இங்கே என்னுடைய வாழ்க்கையின் முடிவு வரும்போது நான் மீண்டும் பிறந்திருக்கிறேன். உம்முடைய ஆவி என்னுடைய கூட சாட்சி பகிர்ந்துள்ளது. நான் உம்முடைய குமாரன் அல்லது உம்முடைய குமாரத்தி என்று என்னுடைய ஆவியோடு சாட்சி கூறியுள்ளது என்பதை அறிந்து எனக்குள்ளாக இருந்த இந்த நம்பிக்கையோடு நான் போகட்டும் என்று கூறுவோமாக. அந்த கடைசி நாளிலே நீர் அவர்களை எழுப்புவீர். பிதாவே, இதை அருளும். நாம் நம்முடைய தலைகளை வணங்கியிருக்கையில் எவரேனும் உங்களுடைய கரத்தை உயர்த்தி, சகோதரன் பிரணாம், ஜபத்தில் என்னை நினைவு கூறும். தேவன் என்னை தெரிந்து கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். நான் இப்புவியை விட்டு கடந்து செல்லும் முன்பு அவர் என்னுடைய பெயரை கூப்பிடுவார். நான் மறு உத்தரவு அருளுவேன் என்றும் அவர் என்னை அதிகமாக அறிந்திருப்பார் என்றும் அறிய விரும்புகிறேன் என்று கூறுங்கள். மகனே, கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. பெண்மணியே, உம்மை ஆசீர்வதிப்பாராக. வேறு யாரேனும் உண்டா? அப்படியே உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். நீங்கள் சகோதரன் பிரணாம் எனக்காக ஜெபியுங்கள் என்று கூறுங்கள். அதை மட்டும் நாம் செய்வோம். வாலிப பெண்மணியே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. அது நல்லது. இப்பொழுது உங்களுடைய தலைகள் ஜெபத்தில் வணங்கியிருக்கையில் நான் இந்த பாடலின் ஒரு பல்லவியை பாடப்போகிறேன். இந்த உலகத்தினுடைய மாயையான ஐஸ்வர்யங்களை இச்சியாதீர், அது அதிசீக்கிரத்தில் அழிந்து போகும். நித்தியமான காரியங்களின் பேரில் உங்களுடைய நம்பிக்கைகளை கட்டுங்கள். அவை ஒருபோதும் ஒடிந்து போகாது. தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். நித்தியமான காரியங்களின் பேரில் உங்கள் நம்பிக்கைகளை கட்டுங்கள். தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். இப்பொழுது அவள் இசைத்துக் கொண்டிருக்கையில் உங்களுடைய தலை வணங்கியிருப்பதோடு நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தி, ஆம் கர்த்தாவே, இங்கே என்னுடையது இருக்கிறது என்று கூறுவீர்களா? அது என்ன செய்யும்? அது உங்களுக்குள்ளாக இருக்கிற உங்களுடைய ஆவியை காண்பித்து ஒரு தீர்மானத்தை உண்டு பண்ணும். கர்த்தாவே, உம்முடைய கரம் எனக்கு தேவை என்று கூறுங்கள். சிறுபண்ணே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் என்னுடைய கரத்தை உயர்த்துவேன். இங்கே கீழே உள்ள சிறுபண்ணே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. தேனே, அது அருமையாய் உள்ளது. நீங்கள் அதை செய்வதை காண தேவன் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சிறு பிள்ளைகள் இடத்தில் வருகிறதற்கு இடங்கொடுங்கள். தேவனே, நீ என்னுடைய கரத்தை பற்றிக் கொண்டிருக்க வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன். அந்த நாளிலே நான் உம்முடைய கரத்தில் இருக்க விரும்புகிறேன். அதாவது நீர் அழைக்கும் போது நான் வருவேன். ஆம், லாசர் வந்ததை போன்றே. சகோதரியே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய யாத்திரை முடிவரும் போது நீங்கள் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்து வந்திருந்தால், மகிமையில் உள்ள அழகான பிரகாசமான உங்கள் வீட்டை, உங்களுடைய ஆனந்த பரவசமடைந்த ஆத்துமா காணும். அப்படியானால் இப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். நித்தியமான காரியங்களின் மேல் உங்களுடைய நம்பிக்கைகளை கட்டுங்கள். தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். பரலோக பிதாவே, இந்த சிறு கூட்டத்தின் இரவு உம்முடைய மாறாத நித்தியமான கரத்தை பற்றிக் கொள்ள வேண்டும் என்று விரும்பி அநேக கரங்கள் மேலே உயர்த்தப்பட்டன. உம்மிடத்தில் என்ன ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறேன். நீ பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவேன். அவைகள் ஒருபோதும் அழிந்து போக முடியாது. அவைகள் ஒருபோதும் நியாய தீர்ப்புக்கு வர முடியாது. ஆனால் அவை நித்திய ஜீவனை உடையதாக இருக்கின்றன என்று கூறினீர். ஒரே ஒரு நித்திய ஜீவன் மாத்திரமே உண்டு. அது தேவனிடத்திலிருந்து மாத்திரமே வருகிறது. அது தேவனாயிருக்கிறது. நாங்கள் தேவனுடைய பாகமாகிவிட்டபடியால் நாங்கள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாக இருக்கிறோம். தேவனுடைய ஆவி எங்களுக்குள்ளாக இருக்கும் போது நாங்கள் தேவனைப் போல சிந்திக்கிறோம். நாங்கள் நீதியை குறித்தும் பரிசுத்தத்தை குறித்தும் சிந்திக்கிறோம். நாங்கள் அவருக்கு பிரியமாய் ஜீவிக்க முயற்சிக்கிறோம். கர்த்தாவே, தங்களுடைய கரத்தை உயர்த்தின ஒவ்வொரு நபருக்குள்ளும் அந்த விதமான ஜீவன் உட்பிரவேசிக்கார்கள் புரியும். தங்களுடைய கரங்களை உயர்த்த வேண்டும் என்று இருந்து உயர்த்தாதவர்கள் நீர் அவர்களோடும் இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பிதாவே, இதை அருளும். யாத்திரை முடிவடையும் போது, ஜீவியம் முடிவரும் போது, அந்த நாளிலே நாங்கள் அவரோடு சமாதானத்திற்குள் பிரவேசிப்போமாக. அங்கே ஒருபோதும் முதுமையே இருக்காது. சுகவீனமே ஒருபோதும் இருக்காது. தொல்லையே ஒருபோதும் இருக்காது. அந்நாள் வரை நாங்கள் சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் அவரை துதிக்கும்படி காத்துக் கொள்ளும். நாங்கள் இதை அவருடைய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். விசுவாசிகளாகி நீங்கள் எல்லோருமாக இப்பொழுது நாம் நம்முடைய கரங்களை உயர்த்தி அந்த பல்லவியை பாடுவோமாக. தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். நித்தியமான காரியங்களின் பேரில் உங்கள் நம்பிக்கையை கட்டுங்கள். தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் அதை வாய் திறவாமல் மௌனமாய் பாடுவோம். நீங்கள் அதை பாடிக்கொண்டிருக்கையில் உங்களுக்கு அருகில் இருப்பவரோடு, அருகில் இருப்பவரே தேவனுமை ஆசீர்வதிப்பாராக என்று கூறுங்கள். உங்களுக்கு பக்கத்தில் அமர்ந்துள்ள யாரிடத்திலாவது கரத்தை கொடுக்குங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
God be with you. Build your hopes on things eternal. Lord, there, brother. You know you
இப்பொழுது இரண்டு பக்கங்களிலும் உள்ளவர்களே அவ்வாறு செய்யுங்கள். இரு பக்கங்களிலும் உள்ளவர்களே கரங்களை குலுக்குங்கள். அருகில் இருப்பவரே தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களோடு இருப்பாராக. நித்தியமான காரியங்களின் பேரில் உங்களுடைய நம்பிக்கைகளை கட்டுங்கள். சகோதரன் டாக், அது எங்குள்ளது என்பதை நான் அறிவேன். சகோதரன் நெவில், நீண்ட காலத்திற்கு முன்பே நீர் அங்கிருந்து வந்திருக்கிறீர் என்பதை நான் அறிவேன். இந்த யாத்திரை முடிவடையும் போது இந்நாட்களில் ஒன்றிலே அது சம்பவிக்கப் போகிறது. நாம் தேவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்து வந்திருந்தால் நாம் சகோதரன் ஸ்டூவர்ட் அவர்களை அங்கே காண்போம். மகிமையிலுள்ள பிரகாசமான உங்களுடைய வீட்டை, உங்களுடைய ஆனந்த பரவசமடைந்த ஆத்துமா காணும். தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். செய்திக்கு பிறகு நான் ஆராதிக்க விரும்புகிறேன். தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். நித்தியமான காரியங்களின் பேரில் உங்களுடைய நம்பிக்கைகளை கட்டுங்கள். தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். காலமானது விரைவான சூழல் மாற்றங்களை கொண்டது. பூமியில் ஒன்றும் அசையாதவைகள் அல்ல. அசையாதவைகளே நிலைக்கும். நித்தியமான காரியங்களின் மேல் உங்கள் நம்பிக்கைகளை கட்டுங்கள், பற்றிக் கொள்ளுங்கள். நாம் அவருடைய காட்சியை தெரிந்து கொள்வோமாக. அந்த புலப்படாத ஒருவர் இப்பொழுது நம் மத்தியில் இருக்கிறார். நாம் பாடுகையில் அவரை ஆராதிப்போமாக. தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். நித்தியமான காரியங்களின் பேரில் உங்களுடைய நம்பிக்கைகளை கட்டுங்கள். தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். சமாதானம், சமாதானம், அற்புதமான சமாதானம். இப்பொழுது அவரை ஆராதிப்போமாக. இறங்கி வருகிறது. செய்தியானது முடிவுற்று விட்டது. இது ஆராதிப்பதாகும். ஆழங்காண முடியாத பேரலைகளின் அன்பில் என்றென்றுமாய் எங்கள் ஆவியின் மீது அசைபாடும் என்றே நான் ஜெபிக்கிறேன். அவருக்குள்ளாக நனையுங்கள். சமாதானம், சமாதானம், அற்புதமான சமாதானம் இறங்கி வருகிறது. அந்த மகத்தான ஊற்று அது திறந்துள்ளது. பரத்திலிருந்து ஆழங்காண முடியாத பேரலைகளின் அன்பில் என்னென்றுமாய் எங்கள் ஆவியின் மீது அசைபாடும் என்றே நான் ஜெபிக்கிறேன். அது ஏதோ ஒரு காரியத்தை செய்யவில்லையா? அற்புதமான சமாதானம் பரத்தில் உள்ள நம்முடைய பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆழங்காண முடியாத பேரலைகளின் அன்பில் என்னென்றுமாய் எங்கள் ஆவியின் மீது அசைவாடும் என்று நான் ஜெபிக்கிறேன். அதை குறித்த ஏதோ ஒரு காரியம் ஐஸ்வர்யமாய் இனிமையாய் இருக்கவில்லையா? எண்ணெய் பூசி ஜெபிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற சுகவீனமான நபர் யாரேனும் உள்ளாரா என்று வியப்புறுகிறேன். அப்படி இருந்தால் உங்களுடைய இடத்திலேயே இருங்கள். அங்கே சக்கர நாற்காலில் உள்ள இந்த பெண்மணிக்கா? அவள் அங்கே இருக்கட்டும். நான் வந்து அவளுக்காக ஜெபிப்பேன். அவள் அந்த சக்கர நாற்காலில் இருந்து எழுந்து வர வேண்டாம். வேறு யாரேனும் உண்டா?
How many people just know that the presence of God's here? That's what I talk about. That's sane. You just feel like, how many feels like you just scream out? That's the thing. It just feels like something you're just supposed to scream out. See?
Oh! ஆராதனையின் இந்த பாகத்தை நீங்கள் விரும்புகிறது இல்லையா? தேவனுடைய பிரசன்னம் இங்கு உள்ளது என்பதை எத்தனை பேர் அறிந்து உணர்கின்றீர்கள்? அதை குறித்துதான் நான் பேசுகிறேன். அந்த மாறாத நீங்கள் இவ்விதமாக உணர்கின்றீர்கள். எத்தனை பேர் சத்தமாய் கூச்சலிட வேண்டும் என்பது போன்று உணர்கின்றீர்கள்? இப்பொழுது நாம் பார்ப்போமாக, நீங்கள் சத்தமிட வேண்டும் என்பது போன்ற ஒரு காரியத்தை உணர்கின்றீர்கள், புரிகிறதா? அது சமாதானம், சமாதானம், அற்புத சமாதானம். பரத்தில் உள்ள பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆழங்காண முடியாத பேரலைகளின் அன்பில் என்றென்றுமாய் எங்கள் ஆவியின் மீது அசைவாடும் என்று நான் ஜெபிக்கிறேன். என்மேல் பிரகாசியும் நாம் ஆராதிக்கையில் நாங்கள் இப்பொழுது வியாதியஸ்தருக்காக எண்ணெய் பூசி அவர்களுக்காக ஜெபிக்கப் போகிறோம். பெண்மணியே, நீங்கள் இந்தபடியாய் வரமாட்டீர்களா? இது எதை பொருட்படுத்துகிறது? விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். இப்பொழுது ஒவ்வொருவரும் ஜபத்தில் இருங்கள். அந்த பாடலை வாய் திறவாமல் மௌனமாய் பாடுங்கள். இயேசு வியாதியஸ்தரை சுகப்படுத்துவதை குறித்து சிந்தித்து பாருங்கள். அவளுக்கு எண்ணெய் பூசுங்கள்.